குருநாதர் இந்த உபதேசத்திலே, இந்த உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் சரி முடிக்கும் பொழுதும் சரி, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் எப்படி பெறுவது, அதை நமக்குள் சிறுக சிறுக எவ்வாறு வலு ஏற்றிக் கொள்வது என்பதை பற்றிதான் குருநாதர் எமக்கு எப்படி அதை கொடுத்தாரோ அதே வழியில் உங்களுக்குள் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணர்வை வலு ஏற்றி கொடுக்கின்றேன் என்று அதற்குண்டான பல உதாரணங்களையும் நடந்த நிகழ்ச்சிகளையும் இன்று இயற்கையாக இயல்பாக நாம் அந்த சக்திகளை பெற வேண்டியவருடைய வழிமுறைகளையும் தெளிவாக இதிலே உணர்த்துகின்றார்கள். ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி நாம் பதிவு செய்கின்றோமோ அதை பதிவு செய்தால்தான் அது ஆணையிடப்பட போகும்போது அது இயக்கம், பதிவு இல்லை என்றால் அது இயக்காது. இதுபோன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் உடலை உங்களுக்குள் நான் ஆழமாக பதிவு செய்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். இதை இயல்பான இந்த வாழ்க்கை நிலையில் எடுத்துக்கொண்டால் நண்பராக பழகுகின்றோம், ஒருவருக்கொரு உதவி செய்தார் என்றால் அந்த உணர்வுகள் இயக்குவதற்கும், தொல்லை கொடுத்தான், துரோகம் செய்தான், இடைஞ்சல் செய்தான், பாவி என்று எண்ணினால் அந்த உணர்வுகள் கடினமான இயக்கங்களாக, உணர்வின் இயக்கங்களாக மாறி அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்களையே அது எந்த அளவிற்கு அழுத்தமாக எண்ணுகின்றமோ அதற்கு தகுந்த தீமைகளாக உருவாகிவிடுகிறது. உதவி செய்தான் என்றால் நல்ல உணர்வாக வருகின்றது, துரோகம் செய்தான் என்றால் எந்த இடைஞ்சலை பற்றி எண்ணமோ அதே இடைஞ்சலை ஊட்டக்கூடிய உணர்வுகளாக வந்து விடுகின்றது. நல்ல பாலாக இருந்தால் அதில் விஷத்தையோ மற்ற நஞ்சான பொருள்களை போட்டால் அந்த பால் நஞ்சாகத்தான் மாறும். அதே போன்று ஒரு விஷமாக இருந்தாலும் அந்த விஷத்திலே கொண்டு போய் நல்ல பாலை ஊட்டினாலும் அதுவும் நஞ்சாகத்தான் மாறும். இது போன்றுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கப்பட போகும்போது நாம் நல்லதை வைத்திருக்கின்றோம், சந்தர்ப்பவசத்தால் தீமையான நுகலைகளை நுகர்ந்து நேர்ந்தாலும் அல்லது எங்கோ தீமை இருக்கின்றது அதற்குள் போய் நாம் சிக்கிக்கொண்டாலும் நம் நல்ல உணர்வுகள் செயலற்றதாக மாறுகின்றது. இதையெல்லாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக ஒரு கருவான, அதாவது கர்ப்பமான தாய், அதனுடைய சந்தர்ப்பம் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மூளை வளர்ச்சியான வளர்ச்சி இல்லாத குழந்தையோ அது வாயிலே அது பேசக்கூடிய நிலைகள் சீராக அந்த மொழிகள் வராதபடி உணர்வுகளை பார்த்து பாவம் என்று பரிதாபப்பட்டாலும் சரி, அல்லது ஒரு காக்காய் வலிப்பு வந்த ஒரு மனிதனையோ அதனால் சிரமப்படக்கூடிய மனிதனுடைய அந்த உணர்வுகளை நுகர நேர்ந்தால், பதிய நேர்ந்தால் தருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது ஊடுருவப்பட்டு அந்த பருவங்கள் அது குழந்தையாக பிறந்த பின் இதே மூளை வளர்ச்சியிற்று இல்லாதபடி அதனுடைய பேச்சும் சரியாக வராதபடி அல்லது அந்த காக்காய் வெளிப்பினுடைய உணர்வுகள் பதிவாயிருந்தால் அதே போன்று அந்த உணர்வுகளை சுண்டி இழுக்கக்கூடிய நிலைகள் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் நாம் சகஜ வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய நிலைதான். இதே போன்றுதான் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் நான்கு பேர் என்று இருந்தாலும் ஒரே தாயினுடைய குழந்தைகள் என்று எண்ணினாலும் இந்த நான்கு பேரும் ஒருவராக ஒரே போன்ற குணாதிசயங்கள் இருக்கின்றதா, அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா என்றால் இல்லை. நான்கு பேர்ல ஒருவன் அந்த ஒன்றிலிருந்து 90 நாட்களுக்குள் அந்த தாய் கருவிட்டு எடுக்கும் சந்தர்ப்பம் ஒரு ஞானத்தினுடைய வழித்தொடர் கொண்டு சீராக செயல்படுபவர்களை பற்றியோ அந்த திறமைமிக்க நிலைகளையோ அனைத்தையும் சமாளித்தது தெளிவாக இதன் வழி செயல்பட்டு இப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்று அந்த உணர்வுகளை உற்று கேட்க நேர்ந்து அந்த உணர்வுகள் பதிவாக நேர்ந்தால் இந்த நான்கு குழந்தைகள் இந்த ஒன்றிலிருந்து 90 நாட்களுக்கு இந்த திறமை வாய்ந்த சக்தி வாய்ந்த எத்தகைய கடினமான நிலையில் வந்தால் மாற்றியமைக்கூடிய உணர்வுகளை பதிவு செய்த அந்த குழந்தை பிறந்த பின் பார்த்தோம் என்றால் அந்த நான்கு பேர் அவன் மிக கெட்டிக்காரனாக இருப்பான். அவனுடைய ஞானத்தினுடைய அறிவு தனியாக தெரியும். அவன் அனைத்திலுமே வீரியம் பெற்று இந்த குடும்பத்திலும் சரி அவன் தன்னுடைய நிலையிலும் சரி அல்லது புறநிலையிலும் சரி எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியாகும். அது தனக்குள் அது வராதபடி ஒரு கவசம் போன்றது காத்திலும் செயலாகும். எதையுமே நிர்வாகிக்கும் அந்த கொண்டு செலுத்தக்கூடிய உணர்வாக நான் வளர்ந்து வருவதை பார்க்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் ஒன்றிலிருந்து 90 நாட்களுக்குள் தாய் கவர்ந்த உணர்வுகள் தான் இதுபோன்ற சக்தி வாய்ந்த நிலைகளாக தெளிவான குழந்தைகளாக ஞான குழந்தைகளாக வருகின்றது. இதை இன்று விஞ்ஞானிகளும் இதுபோன்று அகநிலைகளுக்கு ஞானிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மைகளை நமது குருநாதர் இதில் உணர்த்தினாலும் விஞ்ஞானிகள் எப்படி செய்கிறார்கள் என்று அதையும் சொல்கின்றனர். இன்று எத்தனையோ முறைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றார்கள். அணு செல்களை மாற்றுவது என்றும் குளோனிங் என்றும் ஒரு வீரியமான உயிரினங்கள் இருக்கக்கூடிய உணர்வுகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வீரிய சக்திகளை பிரித்து அது டியூப்களிலோ மற்ற நிலைகளோ பத்திரப்படுத்தி மீண்டும் இது மற்ற உயிரினங்களில் செலுத்தப்பட்டு மிக மிக திறமை வாய்ந்தவர்களாக, அதாவது ஒரு பால் கறக்கக்கூடிய மாடாக இருக்கின்றது. அது குறைவாகத்தான் பால் கறக்கின்றது. ஆனால் இன்னொரு இடமோ இன்னொரு ஜாதி மாடுகளோ அது நிறைய பால் கறக்கிறது என்றால், அந்த அதிகமாக பால் கறக்கக்கூடிய அந்த மாட்டினுடைய வீரியமான விந்துகளோ அதில் இருக்கக்கூடிய அணு செல்லுகளையோ அந்த வீரியமான நிலைகளை வடிகட்டி அதை பிரித்து எடுத்து அந்த பால் சுரக்கக்கூடிய குறைவாக சுரக்கூடிய மாட்டினங்களை இதை பாய்ச்சி அந்த சக்திகளை இதற்குள் இணைத்து எதுவும் அதிகமாக பால் சுரக்கக்கூடியவர்களே, அதாவது இரத்தத்தின் வழிதான் இந்த பாலாக மாறுகின்றது, அந்த இரத்தத்தையே அதிகமாக இது பாலாக மாற்றக்கூடிய சக்திகளாக விஞ்ஞானிகள் இதையெல்லாம் எடுத்துக் கொள்கின்றார்கள், செயல்படுத்துகின்றார்கள். இதே போன்று நாம் எப்படி அந்த ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த குழந்தைகள் என்று ஒவ்வொன்றுக்கும் அது சந்தர்ப்பம் தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கொப்ப அவன் வீரியமான நிலைகளோ காக்காய் வலிப்போ மூளை வளர்ச்சிகளோ எப்படி வருகின்றோ, இது போன்றுதான் உயிரினங்கள் எடுத்துக்கொண்டாலும் உயிரினங்களுக்கு என்ன சிதறல்கள் அதிகமில்லை, இருந்தாலும் அது எடுக்கக்கூடிய உணவு வகைகள், ஒரு ஆடை எடுத்துக்கொண்டாலும் அது கருவுற்றிருக்கும் சமயம் அந்த உணவுகள் அது எடுத்துக்கொண்டது மாற்றங்கள் அதிகம் இருந்தால் அப்பொழுதுதான் அந்த குட்டி அது ஈன்றாலும் அந்த குட்டிகளிலே வித்தியாசங்களை பார்க்கலாம். பொதுவாக அது உணவாக உட்கொள்வது ஒரே உணவாக உட்கொண்டு அது குட்டிகளை ஈன்றால் அது அனைத்துமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், வித்தியாசங்கள் இருக்காது. ஆனால் உணவு மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆகாரத்தினால் அந்த நுகர்ந்த உணர்வுகளுக்கொப்ப அதற்கொப்ப குழந்தைகளாக அது மாற்றங்கள் ஆகிறது. இதெல்லாம் இந்த உயிரால் நுகரப்பட்ட உணர்வுக்கொப்ப எப்படியெல்லாம் மாற்றமாகின்றது, எப்படியெல்லாம் என்னுடைய செயலாக்கங்கள் விளைந்து வருகிறது என்பதை விஞ்ஞானமும் நிரூபிக்கின்றது. விஞ்ஞானிகளும் இதை போன்ற எத்தனை நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகளாக செயல்படுத்துகின்றார்கள். இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் உயிரால் கவரப்பட்ட நிலைகள், நாம் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள், இது உடலுக்குள் விளைந்தவன் அடுத்த நிலை எப்படி இது மாற்றி அமைக்கின்றது செயல்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் இது போன்ற நிலைகளை உணர்த்துகின்றார்கள். இது விஞ்ஞான ரீதியாக சில நிலைகள் நாம் இந்த மருந்து வகைகளும் மற்றவைகளோ பார்த்தாலும் அது எத்தனையோ நிலைகளை செயல்படுத்துகின்றார்கள். அதாவது ஒரு சில உணவு வகைகளோ மருந்து வகைகளோ அவர்கள் உணவாக கொடுக்கும் பொழுது பார்த்தோம் என்றால் அதன் உடலுக்குள் இணைந்த பின் அலோபதி இந்த உணர்வுகள் இணைந்து கொண்ட பின், அதாவது நாம் சாதாரணமாக சிறுநீர் கழிப்பது போன்றுதான் இருக்கும், ஆனால் உடல் இருக்கக்கூடிய ரத்தங்களை பூரா வெளியேற்றிவிட்டு ஆள் அந்த ரத்தமே இல்லாதபடி செயலிழக்கக்கூடிய நிலைகளும் இது போன்று வந்துவிடுகின்றது என்றால் விஞ்ஞானத்துடைய வீரியத்தன்மைகள் அது ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து பல மாற்றங்கள் ஆனாலும் சில இயற்கையுடைய நிலைகளை அது வீரியத்தன்மை ஒன்று செயல்பட போகும்போது மனிதனே அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில உணர்வின் இயக்கங்களும் நடைபெறுகின்றது. இது அக்காலங்களில் இதை இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலங்களிலும் கூட, அதாவது 1938 என்று சொல்லியிருந்தேன், அக்காலங்களில் ஜெர்மனியில் மற்ற எதிரி நாடுகளோ மற்றவர்களோ அடிமைப்படுத்த வேண்டும் அவர்களை தாக்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டு படையெடுத்து செல்லும் பொழுது உணவுக்காக அவர்கள் அதற்கென்று சில இயந்திரங்களை தயார் செய்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு நெருப்பை உண்டாக்கினோம் என்றால் வானவீதியில் விமானத்தில் மற்ற நிலையில் பறந்து அதை செல்வோர்கள் இதை கண்டுபிடித்து அழித்து விடுவார்கள். ஆக அந்த நெருப்போ மற்ற நிலைகளை தெரியாதபடி அது சிறு இயந்திரம் போன்று அமைத்து அது அடுப்பு போன்று கொடுத்து அந்த காடுகளை கிடைக்கக்கூடிய நிலைகளை அவர்கள் சமைத்து உண்பதற்காக உடனடியாக உடனுக்குடன் அது கிடைக்கும்படியும் செய்கின்றனர். அதே போன்று இன்று நாம் மாடுகளுக்கு தீவனங்களை போட்டு பாலை கறந்து எத்தனை உணவு வகைகளை எடுக்கின்றோம், அதையே தலை தாம்புகளை அந்த இயந்திரத்திலே போட்டு அதை அரைத்தோம் என்றால் அதிலே பாலாக எடுத்து அதை உணவாக உட்கொண்ட நிலைகளும் அவர்கள் செயல்படுத்தினார். இதை சொல்லப்பட போகும்போது அக்காலங்களில் சுபாஷ் சந்திர படையினர் இருந்த ஒரு சில அந்த ஜெர்மன் படையில் செல்லப்பட போகும்போது என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர் கூட இது போன்ற அந்த இயந்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தியதும் அதில் வெளிப்பட்ட நிலையை உணர்த்தியதும் இங்கே சொல்லுகின்றார். விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் இயற்கையுடைய நிலைகளை கண்டுணர்ந்து அதை செயற்கை நிலைகளாக இவர்கள் எத்தனையோ இந்த உடலின் இச்சைக்காக செயல்படுத்தக்கூடிய நிலை வரும்போது அதற்குண்டான யுக்திகள் தோன்றி அதற்குண்டான இயந்திரங்களை தயார் செய்து மனிதன் அந்த உடலுக்காக வாழக்கூடிய நிலை எப்படியெல்லாம் வருகிறது, இதெல்லாம் தெளிவாக பின் நாட்களில் உணர்த்துகின்றார் என்று சொல்லுகின்றார். இன்று மனிதனாக வாழக்கூடியவர்களும் அதாவது சந்தர்ப்பவசத்தால் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் மோகம் கொண்டு அதனுடைய நிலைகள் முழுமையடையாதபடி அந்த வேதனைப்படும் நிலைகள் பின் நாட்கள் ஏற்பட்டால் அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பற்று கொண்ட உணர்வுகள் அதையே எண்ணி இயங்கி அது கிடைக்காத நிலை வரப்பட போகும் உடலை விட்டு பிரிய நேர்ந்தால், இன்று ஆணாக இருப்பவர் பெண்களை அதிகமாக நினைத்து அந்த உணர்வுகளை கவர நேர்ந்தால் அந்த உயிர் உடலை விட்டு செல்லப்பட போகும்போது அது மிருகமாக சென்றாலும் சரி அல்லது மீண்டும் மனிதனாக வந்தாலும் சரி இந்த ஆணாக இருப்பு அந்த பெண்ணுடைய உணர்வு அதிகமாக இருந்தால் பெண் உறுப்புகளாக கொண்ட அந்த மாட்டியினங்களோ நிறுவனங்களோ அல்லது மனித பெண்ணாகத்தான் தோன்ற முடியும். இதே போன்று பெண்களாக இருப்பவர்களும் ஆண்களின் உணர்வுகளை கவர்ந்து கொண்டார், அதே உணர்வுகளை வளர்த்துக் கொண்டார். இன்று பெண்களாக இருப்பவர்கள் நாளை ஆணாகத்தான் பிறக்க நேரும் என்று இதெல்லாம் நம்ம உயிர் நுகர்ந்த உணர்வு கொப்ப எதனுடைய வலிமையோ எதனுடைய உணர்வின் வீரியங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை வடித்து அதற்குண்டான நுண் அணுக்களாக உயிரான்மாவில் விளையப்பட்டு அடுத்த செய்தி இது போன்றுதான் வருகின்றது. இதை இன்றைய விஞ்ஞானமும் நிரூபிக்கின்றது. அதாவது வளர்ச்சி அடைந்த சில நாடுகளில் ஆணும் பெண்ணும் தொழில் செய்யக்கூடிய நிலைகளோ வீட்டில், அதாவது பெண்கள் வீட்டில இருந்து அது குழந்தையோ மற்ற நிலையில் கவனிக்க முடியாத வேலைக்கு செல்லப்படப்போம்போது பெண்கள் குழந்தைகளை பெற்று அவர்கள் உருவாக்கினாலும் ஆண்களாக இருப்பவர்கள் இந்த குளோனிங் முறை என்று எத்தனை வழிமுறைகளில் அந்த பெண்ணினுடைய உணர்வு உடல்கள் இருக்கக்கூடிய சுரப்பிகளை அந்த அணு செல்களை பிரித்தெடுத்து ஆணினுடைய உடலில் செலுத்தப்பட்டு அங்கே அந்த உறுப்புகளை அந்த சுரப்புகளை உண்டாக செய்து ஆணாக இருப்பவங்க வீட்டில் அமர்ந்து தொழில் செய்யும் பொழுது குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் எல்லாம் வளர்ச்சியடைந்த நாடுகள் நாம் இன்று இதெல்லாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் நுகர்ந்த கொண்ட உணர்வுகள் எப்படி அந்த உயிரால் கவரப்பட்டு அந்த அணு செல்களை மாற்றி உறுப்புகளை மாற்றுகிறது, இயக்கங்களை மாற்றி என்பதை இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு குறி சொல்கின்றோம். இதே போன்று இன்று அதாவது மனிதர்கள் சில மிருக இனங்களை கூட கட்டுப்படுத்துவதற்கென்று எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள். அதாவது ஒரு புலியிடம் கூட இவர்கள் அந்த உணர்வுகளை செருகேற்றி புலியையும் சாந்தமான புலியாக அதாவது சில மருந்துகளை அங்கே இணைக்கப்பட்டு அந்த உணர்வு ரத்தத்திலே கலக்க செய்து கொண்ட பின் அந்த புலி உருவானால் அது சாந்தமான புலியாக உருவாகின்றது, அது யாரையும் கடிப்பதில்லை. இப்படி எத்தனை வகைகளில் தான் கட்டுப்படுத்தி யானையாக இருந்தாலும் கூட கட்டுப்படுத்துகின்றது, அதற்கென்று மருந்துகளை தயார் செய்து இன்ஜெக்ஷன் செய்து அதனுடைய செயலாக்கங்களை மயக்கமடை செய்து எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள். அதாவது மனிதன் வந்து அவனுடைய ஆராதனையும் துணை கொண்டு எவ்வளவு முரட்டுத்தனமாக மிருகங்கள் இருந்தாலும் அதனால் தனக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றன. இதே என்னை குருநாதர் காட்டிற்கு அழைத்து சென்று யானை காட்டிற்கு அழைத்து சென்று யானை எந்த நேரம் அங்கே கூட்டமாக வருமோ அந்த நேரத்தில் பார்த்து என்னை இங்கே போக சொல்கின்றார். போய் இந்த இடத்தில் என்ன ஒரு அடையாளம் இருக்கின்றது, போய் எடுத்து வா என்று சொல்லுகின்றார். ஆனால் சொன்னாலும் அது யானைகள் வரும், அந்த நேரத்தில் யானையினுடைய மனத்தை நீ இப்படி நுகர வேண்டும், இப்படி நுகர்ந்தால் அந்த யானையினுடைய மனமும் உன்னுடைய மனம் ஒன்றாகும், அதை சுவாசிக்கூடிய யானைகள் உன்னை ஒன்றும் செய்யாது என்று அதாவது பச்சோந்தி அது தன் எடுத்துக்கொண்ட உணர்வு கொண்டு மனத்தால் தன் உடலின் நிறத்தையே அது எங்கே நகர்ந்து செல்கின்றோ அதற்கொப்ப வரப்படவும் எதிரிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் மற்ற தனக்கு வேண்டிய இறைகளை பிடிப்பதற்கும் அது செயலாக்குவது கொண்டு குரு என்னை பச்சோந்தியாகவே அங்கே மாறச் சொல்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில் அந்த சக்திகளை கொடுத்து நீ இதை எடுத்துக்கொண்டு போனால் யானை ஒன்றும் செய்யாது, நீ அந்த அடையாளத்தை எடுத்து வரலாம் என்று சொல்லுகின்றான். ஆனால் திடீரென்று நான் பார்க்கப்பட போகும்போது அங்கே எந்த அசைவும் இல்லாதிருந்தது, ஒரு உயரத்துக்கு மேல அசைகின்றது, கீழே அசைவுகள் இருக்கின்றது, ஆனால் நடுவிலே காற்று அலைகளோ வேறு எதுவுமே வராமல் மறைப்பும் போன்று இருந்து ஏதோ இருக்கிறது. எனக்கு ஏற்கனவே வேட்டைக்கெல்லாம் சென்று பழகும், அப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் யானை அருகில் இருக்கிறது என்று. சிறு அசைந்தாலும் போதும் என்னுடைய உணர்வு அது நுகர்ந்து விட்டது, காதை உடைத்து விட்டது, நான் சிறு சத்தம் போட்டாலும் ஏதாவது செய்தாலும் உடனே என்னை அடித்துவிடும். அப்பதான் அங்கிருந்து சூட்சமாக சத்தம் போடுங்க, முன்ன வைத்த காலை பின்ன வைக்காதே, முன்ன வைத்த காலை பின்ன வைக்காதே என்று சொல்லி நீ யானையினுடைய உணர்வுகள் எடுப்பதற்காக அவருடைய பரிபாஷை தோஸ்து செய்து தோஸ்து பண்ற என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்ற, தோஸ்து பண்ற நண்பனாக்கக்கூடிய நிலையில் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்ற. எங்க ஆனால் அவர் அந்த யானையை அருகில பார்த்தது எனக்கு எல்லாம் மறந்து விட்டது, அவர் சொன்ன உணர்வுகளையும் எடுக்க முடியவில்லை. பின் அதற்குண்டான சில மீண்டும் அது பல நினைவுகளை உணர்வுகளை ஏற்படுத்தி அந்த அனுபவபூர்வமாக கொடுத்தது நீ அந்த யானையினுடைய மனத்தை நுகர்வதற்காக அந்த உணர்வுகளை எனக்கு முன் படர செய்கின்றார். நினைவு வந்த பின் அந்த உணர்வுகளை நுகர்கின்றேன், அப்படியே ஒரு பொம்மை மாதிரி நிற்கின்றேன். அப்படி நின்ற பின் அந்த யானைகள் அந்த உணர்வை நுகர்ந்த பின் காதை விடைத்ததெல்லாம் அப்படியே தளர செய்து இயல்பாக அந்த யானைகள் நகர்ந்து செல்ல ஆரம்பிக்கின்றது. அதுலேயும் ஒரு குட்டி யானை அது ஒரு குறும்புத்தனம் உண்டு, விளையாட்டுத்தனம் உண்டு, என் மீது மோதவும் என்னை அது தொற்று இழுக்கவும் போன்ற நிலை வரப்படப்போவும் மீண்டும் எனக்கு உணர்வுகள் மாறுகின்றது. அப்போது அந்த தாய் யானை முறைத்து பார்க்கின்றது, எதுவும் அசைந்து விடாதே, ஒன்றும் செய்யாதே, இந்த மனத்தையே சுவாசித்துக் கொண்டு பரவச்சு என்று சொல்ல விரும்பும். பின் அது சில நேரம் குறும்பு செய்துவிட்டு அது விலகி சென்று விடும். இதை போன்றுதான் குருநாதர் அந்த மிருக இனங்களாக இருந்தால் அந்த உணர்வு ஒத்த உணர்வு மனங்கள் வரப்படும் எப்படி இயக்குகின்றது. இந்த யானையை அது மாவத்தனாக கட்டுப்படுத்தி கொண்டு வருவோம். இப்படித்தான் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வேர்வையை அந்த மாடை அதாவது அந்த யானையை நக்கச் செய்து அந்த உணர்வை அதில் சுவாசித்து உடலுக்குள் இரண்டாவது கலந்த பின் இது தன் இனமானவன், தனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், தீங்கு செய்ய மாட்டான் என்று வரும்போது அவனை அருகில் விடுகிறது. ஆனால் மனவத்தினால வேற ஆனால் வந்து தட்டிவிடும். இதே போன்ற புலியாக இருந்தாலும் இத்தனை உயிரினங்களையும் இன்றைய மனிதர்கள் ஆராதனையும் துணை கொண்டு பல உணர்வுகளை செயல்படுத்தப்பட்டு பல பக்குவ நிலைகளை செய்து அதற்குண்டான நிலைகள் கொண்டு உயிரினங்களையும் கட்டுப்படுத்தி வாழ்கின்றார்கள். ஆனால் நாம் இது போன்ற உணர்வுகளை இவ்வளவும் ஏதோ கதை சொல்வதாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் அந்த துருவ நட்சத்திரம் என்பது தீமைகளை வென்றது, நஞ்சினை வென்றது, உணர்வு ஒளியாக மாற்றியது, அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இப்பொழுது எப்படி விஞ்ஞானம் சிறுக சிறுக மற்ற நிலைகளை மாற்றி அமைத்து அவர்களுக்கு செயலாக்கங்களுக்கு இந்த உடலுக்காக வாழ்கின்றார்களோ, இதே போன்று இல்லாதபடி துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் சிறுக சிறுக அந்த உணர்வுகளை செறியேற்றி அது இன்ஜெக்ஷன் போன்று கொடுத்து வருகின்ற அந்த உணர்வுகளை உங்களுக்குள் சிறுக சிறுக நீங்கள் வலிவேற்றிக் கொண்டால், பதிவாக்கிக் கொண்டால், அதை நீங்கள் சேர்த்துக் கொண்டால், எப்படி அந்த மாடுகளோ யானைகளோ மற்ற எத்தனையோ புலிகளோ மனிதனுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய நிலை வருகின்றோ, இந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியில் நமக்குள் இணையப்பட போகும் நஞ்சு வென்றிடும் சக்தியாக, அதாவது தீமையான விளைவுகள் இனி வரக்கூடிய எத்தனை கடுமையான நிலையில் இருந்தாலும் இந்த இன்ஜெக்ஷன் செய்தது போன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் வீரியம் வளர 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 விஷத்தன்மையில் இருந்து விடுபட முடியும். இந்த ரூப மாற்றங்கள் போன்று மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அடுத்து நம் ஒளியின் தன்மையாக உருவாக அழியா ஒளி சரீரம் பெற ஞானிகளை போன்று உயர்ந்த சக்தி பெற இது ஏதுவாக இருக்கும். அதனால் தான் குணவாக எனக்கு எப்படி அது பதிவு செய்தாலும் எனக்கு அந்த ஆற்றலை சிறுக சிறு வளரும்படி செய்தாலும் அந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள் உடலுக்குள் சிறுகேற்றி உயிரான்மாவில் விளையச் செய்தார், அதே போன்றதான் உங்களுக்குள் அதை பதிவாக செய்து இது நினைவு வந்து பதிவாக்கி இந்த உணர்வுகளை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் இந்த ஞானம் உங்களுக்கு தீமை வரும்பொழுது நஞ்சான உணர்வு வரப்போகும்போது மாற்றியமைக்கூடிய உபாயங்களும் இந்த சக்திகளும் கிடைக்கும். அதற்குத்தான் இதெல்லாம் சொல்லி ரெண்டு குரு தெளிவாக்குகின்றார்கள்.
இதையெல்லாம் அந்த இயற்கை எப்படி இயங்குது, அதுல இருந்து நாம் எப்படி தப்புறோம். நான் இப்ப உங்களுக்கு அன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல பதிவு செய்த மாதிரி நீங்க திட்டினவங்க என்றீங்க, அமெரிக்கால இருந்தாலும் எனக்கு துரோகம் செய்தான் சொன்ன உடனே பிறகு போகுது. அவனை துரோகம் செய்தான் எண்ணங்கள் இங்க வரும்போது வெறுப்பாகும். இந்த வெறுப்பு உணர்ச்சியோட இருக்கும்போது நீ கணக்கு பார்த்தா தப்பா விட்டுருவோம். ஒரு எந்தத்தை போட்டா தப்பா வந்து அது ஒருத்தர்கிட்ட சொல்ல அவன் என்ன செய்வான், அவனும் தப்பா செய்வான். ஏன்னா அவன் நினைவு நமக்குள்ள இருந்து இது அவனையும் கிடைக்குது நம்மையும் கிடைக்குது நம்ம கேட்டவனையும் கிடைக்குது. ஒரு விஷயத்த பாலில் போட்டாலோ பாதாமியில் போட்டாலும் எல்லாத்தையும் கெடுக்கதான் செய்யும் என்பதனை இது தெளிவாக காட்டுற. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகம் மோசமான நிலை. இப்ப நாம் சாதாரணமா எடுத்துக்கொள்வோம், கர்ப்பம் இருக்கும்போது ஒரு வீட்டில் பார்த்தா சண்டையும் சக்கரமும் எத்தனையோ வேதனை நிறைய வேதனை தான். கருவில் இருக்கப்படும் போது அந்த குடும்பத்தில் எத்தனையோ வகையான சண்டை, அவங்க வீட்டில் சண்டை இல்லைனாலும் கூட வெளியில் சண்டை போடுறவங்களை பார்த்தா அந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துடும். பாசத்தோட பண்போட பரிவோட இருக்கப்படும் போது ஒரு மூளை வளர்ச்சி எடுத்தவன் தயா தகர்ந்திருந்தான். அதை பாவமே இந்த பயனுக்கு நிறைய பார்த்து அப்போ உடல்ல விளைந்த உணர்வு நுகர்ந்த பின் நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவன் மூளை வளர்ச்சி அதே உணர்வு நம்ம உணர்ச்சிக்கு மாறும். உதாரணமாக ஒரு காக்கா வலிப்பு வருவ அப்படின்னு சொன்னா அந்த வலிப்பு நிலையை வரப்போகும்போது கர்ப்பத்திலிருந்து பார்த்தால் அந்த குழந்தைக்கும் அதே நிறைய வந்து தவறு செய்ததா இல்லை. ஆனால் அதிசயம் தாய் கருவிலை இருக்கப்படும் போது விஷத்தை வெல்லும் உணர்வு நுகர்ந்தது கருவிலை விளைந்தது பிறந்தான் விஷத்தை வெல்லும் ஆற்றல் வரும். அவன் தனியா கதவு கொடுக்கலையே உணவின் தன்மை கருவுக்குள்ளே வளரப்போகும்போது அவனுடைய சந்தர்ப்பம் தாய் கருவிலே உருவாகுது அவனுக்குள் அனைத்தும் வெல்லக்கூடிய சக்தி இந்த பார்க்கலாம். ஒரு வீட்டில் நாலு குழந்தைய இருப்பாங்க, நாலு குழந்தைகள் ஒருத்த மட்டும் கெட்டிக்காரனா இருப்பான். அவன் கருவில் இருக்கப்படும் போது பிறருடைய திறமையும் மற்றது பார்த்து கேட்டும் கேட்டிருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவன் சந்தோஷமா அவன் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தவொடனே அந்த ஒண்ணுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள் அந்த சந்தோஷமான நிலை கேட்டுக்கிட்டு இருந்தது இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவன் திறமையை பற்றி சொல்வாங்க, இவங்களும் ஊன் கொடுத்து கேட்பாங்க, அது ரத்தத்தில் கலக்குது. அவன் பிறந்தவர் பார்த்தோன்னா அவன் வீட்டுக்கே பெரிய விளக்கு சொன்னான். சமா எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்சு முன்னிலிருந்து எல்லாத்தையும் பரிமாணம் பண்ணக்கூடிய நிலை வந்தார். அப்போ ஒரு தாய்க்கு பிறந்த அந்த குழந்தைகள் நானும் ஒண்ணு போல தானே இருக்கணும். ஒரு செடியில விளைந்தா என்ன செய்து எல்லாத்துக்கும் ஒன்னா மாறும். ஆடும் மாடெல்லாம் வரும்போது ஒரு கருவு உணர்வதுவோ அதே ரூபத்தில் தான் வரும். அந்த உணர்வு உணர்வுக்கு ஒப்பந்த ஆகாரத்தில் சிறிது அளவு நேற்றத்தாழ்வு இருந்தா அந்த நேரத்தில் இந்த கருவு இருக்கக்கூடிய கண்ணு வித்தியாசமா கொஞ்சம் அந்த வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசம் உடல்கள் கொஞ்சம் தசைகள் குறையும் ஆகாரத்தில் குறைவு இருந்தா அது எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். இப்ப அதுலயும் வித்தியாசம் காணாதபடி மனிதன் என்ன செய்யறான், அதுல எல்லாம் செல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி இந்த மேடுபாளம் இல்லாதபடி உருண்டையா வர்ற மாதிரி தனுசலை எடுத்து விஞ்ஞானி என்ன செய்யறான், மாடு அழகா கொண்டாடும். குரோனி முறையில கொண்டாடுறாங்க. இப்ப நிச்சயம் ஒரே ஆட்டுல கழுத்து பாகம், நெத்தி பாகம், பால் கறக்கும் காம்பு பாகம், இப்படி பல பாகங்கள் எடுத்து அந்த பால் கறக்கும் அந்த சுரவிகள் அதிகமா இருக்கும்போது இது குரோனி முறையில அதே மாட்டின் என விருதின் இந்துக்குள் இது கலந்து இதை கொண்டு போட்டு குரோனி முறையில வளர்க்கிறாங்க. இதுல கலந்த ஒருபாடு என்ன செய்யுது, அந்த ஆடு நிறைய பால் கறக்கும், அதே நிலையில எடுத்த மாடு நிறைய பால் கறக்கும். இப்ப நம்ம நாட்டு மாடெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதே நாட்டு மாடுல பல உணவு சேர்த்து பால் நிறைய கறக்கலாம். அவன் சொன்ன முறைப்படி இந்த பாலை கொடுத்தா அதையெல்லாம் நிச்சயம் பாலா மாத்துது, பாலா மாத்துது, ரத்தமா போறது அவனுடைய பாகம் வந்தவொடனே பாலா மாற்றுது. இதே மாதிரிதான் 1900 ஜெர்மன் யுத்தங்கள்ல 38 இதெல்லாம் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் போகுது. அதுக்காக வேண்டி ஒரு யந்திரத்தை தயார் பண்ண காடுகள்ல போகும்போது அங்க செடி செட்டுகளை எடுத்து போறது சின்ன சின்ன மிஷின் கூட தயார் பண்ணி போடலாம். சாப்பாட்டுக்கு இல்ல அப்படின்னா இந்த செடியை போட்டு இதுல சுத்தினா இதுல பாலா வரும். அப்ப அந்த ஜெர்மன் கைதியா இருந்தது நம்ம இந்திய படைகள்ல இருந்து சுபாஷ் சந்திர போஸ் படையில இருந்து ஜெர்மனி கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க அந்த படையில. அதுல நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இப்பதான் இறந்தாரு, வரும் அங்க போன உடனே அவருக்கு இப்ப வயசு 80 எங்க அண்ணன் வயசு மேல இருக்கும். அவரு ஜெர்மனி போயிட்டு அது இருந்த உடனே சாப்பாட்டுக்காக வேண்டி சமையல் பண்றதுன்னு சூடம் அதை வச்சு பாத்திரத்தை வச்சு அந்த இடத்துல ஜூர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த சூடம் ரொம்ப வேகமா இருக்கும். அது என்ன சொல்லி எடுத்து கையில வச்சுக்கலாங்க அந்த அடுப்பை விரிச்சு விட்டவங்க வந்து உட்கார்ந்து அதுக்கு தகுந்த தகவலத்தை வச்சு இது போட்டோன்னு அவ்வளவு குயிக்கா வரும். இந்த வெடிச்சம் வெளியில போகாத அவன் கண்டுபிடிச்சுங்களாங்கிறத கண்டு வெடிச்சம் போகாதபடி அது உள்ளே வச்சு போக முடியுது. அது இத்தனை நிமிஷத்துக்குள்ள வந்தது சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு மிஷினை கொடுத்து வந்த ஒரு மிலிட்டரி கேம்ப், அந்த கேம்பை கொடுத்தோன்னு அங்க இருக்கிற தலைக்காம்புகள் எல்லாம் போட்டு இதை அரைச்சி அங்க போனோம்னு அடுத்த பக்கம் பாலா மாற்றி கொடுக்கும். மாடு உணவாக உட்கொண்டு ரத்தமாகி பாலா வருது. அவங்க இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியை செய்து 1940s இது வரும். இப்ப விஞ்ஞான ரீதி எந்த அளவுக்கு இப்ப நாம நினைச்சிடும் பாலை காய்ச்சிரும், பாலை காய்ச்சி எல்லாம் வந்தவொடனே இந்த கொதிக்கிற எல்லாம் மேல போயிடும். அந்த சத்தெல்லாம் மேல போனவொடனே என்ன செய்யறோம், பாலை போட்டு பொழிக்க வச்சு உரைய வைக்கிறோம். உரை ஊத்த நினைச்சு மேல வந்த இது வெண்ணெய் எல்லாம் மிதக்குது. மேல இருக்கிற அப்படியே அடிச்சுட்டு தயிர்னா அந்த வெண்ணெய் ஜாஸ்தி இந்த ஒண்ணும் இருக்காது. இது காய வச்சு எடுக்க மாதிரி பச்சையாவே இந்த மிஷின் சுத்தி இந்த பால்கார பாருங்க, மிஷின்ல போய் சுத்தி வெண்ணெய் தனியா பிடிச்சுக்கிறோம். இதுல பால் வேணும் வெண்ணெய் இல்லாத பாலா கொண்டு கொடுக்குறோம். விஞ்ஞானம் இந்த அளவுக்கு போயிருக்குல்ல. இது தெரிந்து கொண்ட மனிதன் நாம் எப்படி வாழணும், இதே போல இந்த இயற்கையின் உண்மை உணர்வின் நிலைகளை நாம் நுகரும் உணர்வுகளை நாம உயிர் சாதாரணமா நாம நல்லா இருப்பாங்க. எதிர்பாராத ஒரு விஷத்தன்மையான உணர்வு காற்றுல போகும்போது நுகர்ந்த உடனே இந்த ரத்தம் எல்லாம் ஒன்னா போகும். கடைசியில் பார்த்தா ஒண்ணுக்கு நிறைய போச்சு காணாம போச்சு. சில பேருக்கு மருந்து கொடுக்கும்போது சில வயிற்ற வழியும் சொல்லி கொடுப்பாங்க மாத்திரத்துக்கு, அதுல சில நேரம் ஏமாந்தா இந்த ரத்தமே ஒன்னாக ஒண்ணு போயிடும். அப்புறம் சொத்தின் கீழே வந்து கொஞ்ச நேரம் எல்லாம் ஆள் அவுட். ஏன்னா இது எல்லாம் நம்ம அந்த உணர்வுகள் மாற்றி அமைக்கும் சக்திகள் நிறைய இருக்கு. இப்ப நாம எப்படி குளோரின் முறையில மாத்துறாங்களோ இதே மாதிரிதான் இப்ப ஆணா இருக்கக்கூடிய பெண்முகம் கொள்றாங்கன்னு வச்சுங்க, இந்த உணர்வு அங்க நுகர்ந்துகிட்டே வரும். அது கிடைக்கலன்னா வேதனை என்ற முகம் வரும். அந்த வேதனை என்ற உணர்வு வரும்போது இறக்குறாங்கன்னு வச்சுங்க. அடுத்தாப்ப நினைச்சு இது இயற்கையின் நுகர்ந்த உணர்வுகள். இன்னைக்கு ஆடா பிறந்தாலும் மாடா பிறந்தாலும் ஆண் உறுப்புகள் ஏதாவது உருவாது, பெண்கள் நினைத்தா ஆண்கள் நினைத்தா பெண் உறுப்புகள் ஏதாவது உருவாது. இன்னைக்கு மனிதனா இருக்கிறான், ஆணா இருக்கிறான், நாளைக்கு வேணாம். எல்லாம் இந்த உயிரோட வேலை நுகரும் உணர்வுகளுக்கு மாத்திக்கிட்டே தான் இதெல்லாம் நாம் யாரும் தப்ப முடியாது. நாம் எப்படி விஞ்ஞான இருக்கும் ஆணை பெண்ணா மாத்துறானோ பெண்ணை ஆணா மாத்திர நாம் பாக்குறோம். இப்ப இந்த சுரபிகளை மாற்றி அமைக்கும் போது மாதிரி மாற்றும். சில அமெரிக்க பகுதிகள் எல்லாம் எனக்கு ஆணும் கண்ணு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுல இருந்து தொழில் பார்த்தா அங்க அவங்களுக்கு வேற வசதிகள் என்ன, குழந்தை பிறந்தாச்சுன்னா ஆண் பால் கொடுக்கறாங்க, ஆண் தான் பாலை கொடுக்கறாங்க, குழந்தை இது பெறுறது. ஆனா பால் கொடுக்கற யாரு யார்? ஆனா அந்த பால் சுரபி நிலைகள் உருவாக்கி அதை கொடுக்கறாங்க. இன்றைக்கு கூட உண்டு. நாம நாகரிகமும் விஞ்ஞான உலைகளை இப்படி எல்லாம் சில நிலைகள் நடக்குது. மனைவி பெண் குழந்தை பார்க்கிறது, ஆனா கணவன் பால் கொடுக்கறான். அப்ப அந்த சுரபின் உணர்வு மாற்றியமைக்கூடிய நிலைகள் அவன் எந்திரத்தரை செய்தான். இப்ப மனித உடல்ல உறுப்புகளின் தன்மை பாலா மாற்றம் தந்தது, அந்த உணர்ச்சிக்கு தக்க அந்த உறுப்புகள் மாறும். சொல்றது இப்படி இந்த இயற்கை உயிரின் தன்மை கொண்டு எவ்வளவு மாற்றம் ஆகுதுன்னு செயற்கையிலும் மனிதனை போலவே இன்று உருவாகும் தன்மை கொண்டான். எப்படி கொரிலா குரங்குகளுக்கு மற்ற மிருகங்களின் தன்மை கொண்டு கொரிலா குரங்குகளும் மனிதனால் உருவாக்கப்படுறாங்க, தனிச்சு உருவாகுது. விஞ்ஞான அறிவை செலுத்தி அதன் வழி கொண்டு முரட்டுத்தனமாகவும் உருவாக்குறோம், அதுல மனிதன் ஒத்த நிலைக்கும் கொண்டாடுறோம். அதே மாதிரி புலி பல கொடூரமான இதுகள் இருக்கின்றது, அதுல சார்ந்த அணுக்களின் அதிகமா கடிக்கி புலி கடிக்காம இவனை நக்கி பார்த்தவன இவனோட சேர்ந்து வரும். இதே மாதிரி யானையின் உணர்வின் தன்மை மனத்தை இன்று மனித உடலை ஏற்றிட்டு போற இன்ஜெக்ஷன்ல இவன் வாசனை கண்டவன இவன் அணுகி வருதவனை தாக்குவதில்லை. என குருநாதர் என்ன யானை மலை காட்டுக்கு போகும்போது அப்ப சொல்வாரு, போய் இந்த மாதிரி பச்சை எடுத்துட்டு வராங்கிறாரு. போகும்போது ஒரு யானை கூட்ட என்ன யானை கூட்டங்கள் போகக்கூடிய 6 மணி ஆகிப்போம் போகக்கூடிய கூட்டங்கள் ஆனால் 5 மணிக்கு மேல வரிசையா அதோட எல்லைக்கு போகும். அந்த மாதிரி இடத்துல ஒன்று என்னை சிக்க வச்சிருக்கிறார். அப்ப சொல்றதுக்கு முன்னாடி யானையின் மனத்தை எப்படி நீ எடுத்துக்கிறது, இந்த உணர்வின் உடல்ல நீ வளர்த்துக்கிட்டேன்னா எப்படி இருக்கு, பச்சை வண்டி எப்படி என்ன செய்யும், தன் இறுதிக்கு தக்கவாறு மனத்தை உடலை மாற்றிக்கிட்டது, அது மாதிரி நீ பச்சை வண்டி ஆகல அப்படிங்கிறார். அந்த யானையின் மனதை நீ எப்படி நுகரணும், அது வந்த பெண் நினைச்சு நீ எப்படி எல்லாம் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்க, சொல்லி கொடுத்த என்ன பண்ண, அந்த யானை அந்த காலை அடிக்காது, மனிதனை பார்த்தாச்சுன்னு அப்படியே நிற்கும். ஏன் இந்த பக்கம் காத்து வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா யானை இன்னைக்கு வேட்டுது, மேல வருது காத்து, கீழே கொஞ்சம் வருது, நடுமையத்தில் வருது, அந்த தலைகளை ஆடுறது. இப்ப ஏற்கனவே நான் வேட்டை போய் பழக்கம் இருந்தாலும் இது மாதிரிலாம் தெரிஞ்சுட்டதுனால ஓ இந்த பக்கம் யானை இருக்கு, அது பக்கத்தை விடுக்கு நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யுது, யானை பக்கத்துல இருக்குங்க எட்டி நம்மளை பிடிச்சிக்கலாம், ஒரு இட்டு வச்சு நவகன் பிடிச்சிடும். அப்ப தன்னாலேயே வேடிக்கை ஆகுது, இங்க தப்ப முடியுது, சாமி என்னை முன்ன வைத்த கால பெண் வைக்காதாங்கிறார். சாமிங்கிற நான் தான் சொல்றேன், மின் வைத்த கால பெண் வைக்காது, தைரியமா போங்கிறோம். எங்க தைரியம் வரும், காதை தூக்கிட்டு ஒற்றை ஆயிடுச்சு, நெல்லு கருது ஆயிடுச்சு மாதிரி அடிச்சு போடணும். அப்பதான் தோசு பண்றா தோசு பண்றான்ட்டு சொல்ற, எங்க தோசு பண்ற. அப்ப அவர் என்ன செய்யற, அந்த உணர்ச்சி எனக்கு ஊட்டி அந்த உணர்வின் மனத்தை ஏற்றி அப்ப அந்த நினைவு கொண்டவர் சொல்றேன். அந்த நினைவு கொண்டவன காட விடைச்ச அந்த யானை தன்னால முன்னாடி போகும், நம்ம ஒண்ணும் செய்யல. ஆனா அதோட குட்டி யானை இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா போகும். அந்த குட்டி யானையை பார்த்த உடனே அது சும்மா இருக்க வேண்டாம், அது யானை கூட போன ஓடி வந்து எண்ணெய் பிடிக்கும், அது காட்டத்தையும் இதே மாதிரி செய்யும். அப்புறம் இந்த மாதிரி இருந்த உடனே அப்ப அந்த தோசுங்க நிலைவரும், இந்த வாசனை வந்து இந்த குட்டி வருது. ஆனா நிறைய சமயத்துல அது முறைச்சு பார்க்கணும், எப்படின்னு கையை தொட்டனா வந்துடும். இப்ப சாம அசாம பொம்மை மாதிரி அதை இப்படி தள்ளி விட்டு அப்புறம் போட்டுட்டு போகுது குட்டிய, சின்ன சின்ன நான் எழுத்து விட்டு தள்ளி விட்டு இங்க போகுது, அது பாட்டு போகுது. ஏன்னா அந்த யானையின் மனத்தை பெற்றப்ப இப்படி போய் யானை பாவத்தை நல்லா அனுப்பிச்சுவாங்க, இவன் உடல்ல வேர்வை தடவி சாப்பாடோட கொடுத்தோம் அடையாளம் கண்டுகிறதுக்கு நீ சொல்றதுக்கும் இதெல்லாம் உணர்வு எடுத்துக்கொண்டு அந்த உணர்ச்சி தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் சொன்னா சொல்ல உன்னை மனத்தன் எப்படி வச்சுக்கிறான் என்ற நினைத்த இந்த புலிகளையும் பழக்கிறது என்ன, தன் உடல்ல குச்சியில இருந்து எடுத்து தன் ஒரு வேதையை நக்க வைக்கிறது. அதை நக்கி பார்த்த உடனே தன் ஆளுநர் மற்றவங்களை கண்டா அடிக்க போகுது. ஏனென்றால் இந்த உணர்வு ஒன்றுபட்ட உணர்வு வரும்போது அது தன்னுடைய நிலைகள் எப்படி இந்த உணர்வுகள் அந்த உயிர் வேலை செய்யுது, அந்த மனங்கள் எப்படி அங்கங்க காப்பாது. ஏன் இதெல்லாம் கதை சொல்றேன்னா, நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு குளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி விட்டோம்னா, நீ காலையில துருவ நட்சத்திரம்னா அது கொஞ்சம் உங்களால ஜாஸ்தி எடுத்துக்கிட முடியும். ஒண்ணுமே சடக்கில் எப்படி இருக்க முடியும்?
துருவ நட்சத்திரத்தின் இயல்புகளை சொல்லி துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் நாம் நம்முடைய குலதெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையருடைய உடலை விட்டு பிரிந்து சென்ற வீராண்மாக்களையும் நம்முடன் நண்பர்களாக பழகி உடலை விட்டு பிரிந்து சென்ற வீராண்மாக்களையும் அங்கே செலுத்தி அந்த வீராண்மாக்களை அங்கே அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய வேண்டும். ஆறாவது அறிவை ஏழாவது நிலையாக ஒளித்தன்மை பெற்றவர்கள் மனிதர்களாக வாழ்ந்த நமது பூமியில் போகணும். வியாசகரோ இவங்கள் அனைவருமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சந்தர்ப்பவசத்தால் தங்களுக்குள் அது கவர்ந்து அது விளைய வைத்து அந்த ஆற்றல் மிக்க சக்திகளாக உயிரோடு ஒன்றி அவர்கள் அனைவருமே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இந்த சப்தரிஷி மண்டலத்தின் ஒரு அங்கமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதுபோன்றுதான் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் ஒன்றி வாழ செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த பௌர்ணமி என்று இதுபோன்ற ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இதை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த விஞ்ஞான உலகம் அதைத்தான் கலியுகம் என்று சொல்வது. கலியுகம் என்று சொன்னாலும் சந்தர்ப்ப வசத்தால் இதையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதற்கொப்ப அனைத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியாக மாற்றி அமைக்கும் நிலையாக மனிதன் வீரியத்தன்மை கொண்டு செயல்பட போகும்போது இன்று இவன் எத்தனையோ கண்டுபிடிப்புகளையும் உயர்ந்த நிலைகளையும் செய்வதாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் மனிதனுடைய சிந்தனைகளை சிறுக சிறுக குறைத்து மனிதனுக்குள் விஷத்தன்மைகள் அதிகமாக ஏற்றப்பட்டு மனிதனுக்குள் அசுர குணங்களையும் மிருகத்தனமான செயல்களையும் தான் செயல்படுத்தக்கூடிய காலமாக இன்று இருக்கின்றது. அது இது போன்ற நிலையிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் இவர்கள் எப்படி அந்த நஞ்சான உணர்வுகளை நாம் நஞ்சை கழிக்கக்கூடிய நிலைகளாக வந்தாலும் நஞ்சை நீக்கக்கூடிய நிலைகளுக்கு போவதற்கு மாறாக மீண்டும் நஞ்சை சேர்க்கக்கூடிய நிலைகளாக இந்த விஞ்ஞானம் செயல்படுத்துகின்றோம். ஆனால் அன்று வாழ்ந்த அகஸ்தியனும் எத்தகைய நஞ்சாக இருந்தாலும் தாய்க்கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு அந்த நஞ்சையே ஒளியின் சுடராக அதைத்தான் கல்கி என்று சொல்வது. நஞ்சின் உணர்வுகளிலிருந்து நாம் மீண்டும் மனிதனாக வந்தோம், மீண்டும் நஞ்சை சேர்க்கும் பொழுது கலியாக மாறுகின்றது. அதே நஞ்சையை ஒளியாக மாற்றிய அது சீரான நிலையில் கொண்டு ஆறாவது அறிவு என்ற நிலை ஏழாவது நிலையாக பண்பட்ட நிலையாக அவர்கள் இந்த நஞ்சை ஒளியின் தன்மையாக மாற்றப்பட போகும்போது அங்கே கல்கியாக மாறுகிறது. அது அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் மகரிஷிகள் வாழும் எல்லைக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தின் எல்லைக்கு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அங்கே செலுத்தி அங்கே கரைக்க வேண்டுமே தவிர இன்று நாம் சாங்கியமாக சாஸ்திரமாக சொல்லக்கூடிய நிலையில் சுட்ட சாம்பலை எடுத்துக்கொண்டு போய் கரைத்தால் அங்கே கரைக்க முடியாது. ஆனால் அந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கே அந்த சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்தில் இணைக்கப்பட போகும்போது அங்கே உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது. அங்கே இணைக்கப்படும் போது அந்த ஆன்மாவும் அது ஒளியின் தன்மை பெறும்போது நிலைத்த அறிவாக மாறுகின்றது. அவர்கள் அங்கே முன் செல்லப்பட போகும்போது நாம் இங்கே இருந்து பிறவியில் நிலை அடைய ஏதுவாகின்றது. இந்த சொத்தோ சுகமோ நாம் சேர்த்து கொண்ட மற்ற எதுவுமோ இந்த உடலோ நம்முடன் வரப்போவதில்லை. ஆக அந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு முன்னோர்கள் ஆன்மாக்களை அங்கே செலுத்தினால் நாமும் அவர்களுக்கு பின் அந்த நிலை அடைய முடியும். அவருடைய ஈர்ப்போட்டத்தில் நாமும் சென்று அங்கே அடைய முடியும். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலம் முதல்ல சொன்ன மாதிரி போகணும், வியாசகரம் மற்ற எத்தனை ரிஷிகள் வாழும் இடங்களுக்கு நாம் செல்ல முடியும். ஆனால் அடையும் வரை இந்த வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய நிலைகள் யாரையெல்லாம் பார்த்தோமோ யாரையெல்லாம் பழகினோமோ யாருடைய உணர்வுகளை எல்லாம் நுகர்ந்தோமோ அது அனைத்துமே அவர்கள் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், மகிழ்ச்சி நலசக்தி பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் கலந்து இந்த உணர்வு நமக்குள் விளைய வைத்து எல்லோருக்கும் அந்த அஞ்ஞானம் கிடைக்கணும், அருள் வாழ வேண்டும் என்று இது விரதமாக ஏகாந்தமாக ஏகாதசி விரதம் என்று சொல்லக்கூடிய நிலையாக அந்த உயர்ந்த உணர்வுகளை நாமும் பெற்று மற்றவர்களையும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இதை செயல்படுத்த வேண்டும். ஆக இதைத்தான் இங்கே ஏகாதசி விரதம் என்று மனிதனாக பிறந்த நிலையில் நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தையும் இந்த ஒன்று குவித்து உயிருடன் ஒன்றிய நிலையில் வரப்பட போகும் தனுசு கோடி என்று எல்லா உணர்வுகளும் ஒன்றாக்கி அந்த உயிருடன் ஈர்ப்போட்டத்தில் அது ஒன்றாக இணைந்து ஒளியின் சூழலாக மாறப்பட போகும்போது நாம் இந்த உடலுக்கு பின் நாமும் அந்த நிலை அடைய முடிகின்றது. இந்த இணைந்து வாழும் உணர்வுகளை பற்றி தான் ஒரு விளக்கமாக சொல்லப்பட போகும். அக்காலங்களில் வாழக்கூடிய அந்த அரசர்களைப் போன்றே ஒருவருக்கு நான்கு மனைவி மூன்று மனைவி எல்லாம் இருந்து அவர்கள் வாழ்ந்தாலும் அந்த ஒன்றி வாழ்ந்த அந்த பெண்கள் அனைவருமே கணவனுடைய உணர்வோடு ரெண்டர கலந்து இந்த விண்ணிலை சப்தரிஷி மண்டலத்தில் பார்த்தோம் என்றால் இந்த டெலஸ்கோப்பை கூட பார்த்து சொல்லுவார்கள், அருந்ததி நட்சத்திரம் என்று அது ரெண்டு தெரிந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த மறைந்த நிலையில் பின் ரெண்டு இருக்கும் பொழுது அது நான்கு நிலைகளாக எப்பொழுதோ அபூர்வமாக வரும். இவர்கள் இது ரெண்டா நான்கா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். குணா இதையெல்லாம் நேரடியாக காண்பித்து அந்த கணவனுடன் உணர்வுகள் ஒன்றி ஒன்றி வாழ்ந்த உணர்வுகள் ஏனென்றால் அதைத்தான் அருந்ததி என்று சொல்வது. நாம் கவர்ந்து கொண்ட சக்தி எதுவாக இருக்கணும், ஒளியின் தன்மை பெற வேண்டும், அழியா ஒளி சீரம் பெற வேண்டும், இந்த உடலுக்கு பின் நாம் அடைய வேண்டிய எல்லை எது என்று அதை இணைந்து கொண்ட நிலைகளாக ஒன்றுபட்டு வாழும் உணர்வாக ஒன்று சேர்க்கும் உணர்வாக உயிருடன் ஒன்றிய நிலையில் வரப்பட போகும்போது வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று அதனை என்றுமே நாம் கணவன் மனைவியாக அந்த மதரிசிகளும் ஞானிகளும் ரிஷி ரிஷி பத்தினி என்ற நிலையில் கொண்டு அவர்கள் எப்படி பிறவியில்லா நிலை அடைந்தார்கள், இதே போன்று நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்த முன்னோருடைய ஆன்மாக்களையும் சிவசக்தியாக கணவன் மனைவியாக ஒன்றிணைத்து அழியா ஒளி சரீரம் பெற இந்த மனித ஒருவனுக்குத்தான் இது போன்ற சாத்தியம் உண்டு. மற்ற உயிரினங்களுக்கு இதனுடைய பாக்கியம் கிடையாது. அந்த மனிதன் அவனுடைய வீரியத்தன்மை கொண்டு முன்னோர்களை வென் செலுத்தி அதே வழியில் இந்த ஒன்றி வாழ்ந்த உணர்வு கொண்டு இன்று நாம் இந்த பூமியில எப்படி ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அது வாழ்ந்து வளர்கின்றமோ அதே போன்று நாமும் அந்த மெய்ஞானிகள் அவர்கள் இன்று மெய் உலகமாக அருள் உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த சப்தரிஷி மண்டல எல்லை நாம் ஒவ்வொரு உயிரான்மாவையும் அங்கே அழைத்து சென்று அவர்களை வின் செலுத்த வேண்டும். நாமும் இந்த உடலுக்கு பின் அழியா அந்த நிலை பெற வேண்டும். இதன் மனிதனுடைய அழியா சொத்து சேமிக்க வேண்டியது என்பது கூறுவதனால் இதில் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
அதாவது நாம் இன்னும் துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலையும் பற்றி நாம் இயங்கியிருந்தோம். இப்ப இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த குடும்பத்தை சார்ந்தோரும் இங்க இருக்கின்றனர். அவர்களும் ஏங்கி தியானிக்கும் போது அவர் உணர்வுடன் நாம் ஒன்றி அந்த ஆன்மாக்களை நாம் சப்தரிஷி மண்டலத்துடன் நினைக்க செய்யும் போது இந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கு கரைக்கப்படுகின்றது. அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இந்த உயிரான்மா வளரத் தொடங்குகின்றது. துருவ நட்சத்திரமோ பிற விஷத்தன்மையை மாற்றி உணர்வின் ஒளியாக கொடுக்கின்றது. அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதன் ஈர்ப்போட்டத்தில் தான் ஆறாவது அறிவு கொண்ட ஏழாவது நிலை சப்தரிஷி மண்டலம் என்று சொல்வது. அங்கு பிறவிழா நிலை அடைகின்றார். ஆகவே நமது குரு காட்சி அறுவழி ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் போகனும் போன்ற எத்தனையோ வியாசர் போன்ற பலரும் இதே போல தன் உணர்வின் தன்மை பெற்று இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் ஆறாவது அழிவு ஏழாவது நிலை கொண்டு சப்தரிஷி மண்டலங்களாக வாழுகின்றனர். இதில் அக்காலங்களில் நான்கு மனைவி மூன்று மனைவி எல்லாம் இருக்கும். ஆக இந்த கணவனுடன் ஒன்றி வாழ்ந்து அவர் உடல் விட்டு பிரிந்து சென்றதின் அருந்ததி நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இணைந்து வாழ்ந்த இந்த குடும்பங்கள் நான்கு பெண்களானாலும் கணவனுடன் ஒன்றி வாழ்ந்த அந்த உணர்வுகள் ஒன்று சேர்த்தே வாழ்கின்றது. பின் அது பிறவில்லா நிலை அடைகின்றது. ஆகவே இதை நீங்க பார்க்கலாம் அருந்ததி நட்சத்திரம் என்று. அருந்ததி நட்சத்திரத்தை இன்று காண்கின்ற டெலஸ்கோப் வச்சு அதுல இப்ப முதல்ல ரெண்டு தான் நாலு அது மறைவில் வரப்படும் போது அது காணுகின்றன. ஆகவே குருநாதர் இதற்கு முன் சொன்னது போல நாம் வசிஷ்டர் என்ற நிலைகள் வரும்போது கவர்ந்து விடும் போது பிரம்ம குருவாகின்றது. ஆகவே எந்த குணத்தின் சக்தி நம்முடன் இணைந்து வாழ்கின்றதோ அருந்ததியாக இணைந்து வாழ்கின்றது. கணவன் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழும்போது கவர்ந்து கொண்ட உணர்வுகள் இணைந்து வாழும் தன்மை பெற்றதுதான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள். இதே போல ஒன்றி வாழ்ந்தவர்கள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற்றால் இந்த உடலுக்கு பின் இந்த உயிரிய ஒளியாக மாறுகின்றது. ஆகவே எப்படி சில குழுக்கள் அந்த உடலை உடல் இருக்கும்போது விஷத்தின் தன்மை கூடியதோ இதே போல துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் போது உணர்வு ஒளியின் சரீரமாக மாறுகின்றது. புழுவை விஷம் தேவைக்கு அறந்து அது குழவி கொட்டிய பின் விஷங்கள் மாறி அந்த உணர்வுக்கப்போது குழவியாக எப்படி மாறுகின்றதோ துருவ நட்சத்திரத்து உணர்வை நம் உடலுக்குள் செலுத்தும் போது நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றுகின்றது. ஆகவே அவ்வாறு சென்ற நிலையில் தான் துருவ நட்சத்திரம். இப்ப இதே போல இந்த உடலை வச்சு சென்ற இந்த ஆன்மாக்களை அந்த உயர்ந்த சக்தியுடன் ஊரை உருவாக்கும்போது இதை கரைத்து விடுகின்றது. உயிருடன் தச்சு உணர்வின் அறிவு நிற்கின்றது. துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் என்றும் பிறவில்லா நிலை அடைகின்ற நாம் அங்க கரைக்கணுமே தவிர சாம்பலை இங்கு கொண்டு கரைச்சிட்டு பாவமெல்லாம் போயிருந்தா இங்கு போகாது. அந்த பேரு அதாவது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அங்கே கரைத்தால் அது காலையில் சூரியனுடைய நிலைகள் இதை எடுத்து சென்று விடும். ஆனால் அங்கே கரைத்து விடும். ஆக அதனுக்கு வேலை இல்லை. துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திற்கும் ஒளியாக மாறும். ஆகவே மனிதன் கடைசி நிலை பிறவில்லா நிலைதான். ஆகவே இந்த நிலை பிறச்சியைதான் குரு காட்டி அறுவடையில் இந்த உடலட்டு செல்லும் போது அந்த அருள் உணர்வை பெற்று நாம் பிறவில்லா நிலை அடைவதே இந்த காட்டிலிருந்து பௌர்ணமி தியானம் என்பதை மறந்துகளாக நம் உடல் சொந்தமாவதிலே தேடி சொல் சொத்து இந்த உடலை தேடி சொத்தும் நமக்கு சொந்தமாக அந்த பேரடி நமக்குள் சொந்தமாக என்றும் நிலையான நிலையில் பிறையில்லா நிலை, என்றும் ஏகா நிலை, ஏகாதசி, எதுவுமே நமக்கு எதிர்ப்பில்லாத நிலையை கொண்டு வாழ்வோம் என் நிலைதான். இதைத்தான் நம்ம சாஸ்திரப்படி ஏகாதசி விரதம் என்று சொல்வார். நாம் யாருமே பகுமை இல்லை, எல்லோரும் நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை எண்ணும் போது, இது யாருமே பகுமையில்லாத உணர்வை கொண்டோம், நாம் பகமேற்ற உணர்வு வளர்வோம் என்றும், இதை எடுத்து ஏகாதசி விரதம் என்றால் பகமை அற்று மாறிடுவோம் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் இதை காட்டும். அந்த துற நட்சத்திரத்தின் பேராளும் தருணும் என்னுடல்ல பிறந்து, நாங்க பார்த்த குடும்பம் எல்லாம் அந்த நிலை படுந்து, அவர் குடும்பம் எல்லாம் நலமாக வேண்டும் என்று இப்படி விரதம், தீமை நமக்கு புகாது தடுத்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றுதான் நான் ஏகாதசி விரதம் என்று இப்படி தூய்மைப்படுத்தி வரும் நிலைகளில்தான் நாம் பரவியில்லா நிலை அடைகின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நொடிகளிலும் ஞானிகள் காட்சி அருளையும் உண்மையும் உணவையும் நம் குருநாத உணர்த்தினால், இந்த அதே சமயத்தில் இன்றைய கலியுகம் மனிதனுக்கு மனிதன் கலியுகம் என்றால் சந்தர்ப்பத்தால் உருவாகும் நிலை கொண்டு, இன்று மனிதன் மாட்டையும் மாட்டையும் மிருகத்தையும் எத்தனையும் புதிய விதமான உணர்வுகளை உருவாக்கியதுனால் இதுதான் கலியுகம் என்பது. ஆக கலியுகத்தில் உருவாகும் உணர்வு எந்திரத்துக்குப்ப மனிதன் மிருகமாக மாற்றும் நிலைதான் தெரிய, சிந்திக்கும் தன்மை ஏற்ற நிலை அசுர உணர்வு கொண்ட நிலைகளே மாறுகின்றது. இதை போன்ற நிலைகள்லாம் விடுபட்டு இந்த 2014 வருடத்தில் இந்த அசுர உணர்வுகள் எல்லாம் மடிகின்றது. அருண் ஞானிகள் தான் இனி வளர்கின்றது. ஆகவே நாம் தியானத்தில் வழிகொண்டு ஒவ்வொரு குடும்பத்தில் வளரும் கருவளியை அந்த துருவ நட்சத்திரத்தின் வலு பெற வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து, அவருக்கு பிறந்த பின் இருளை அகற்றும் பெரும் ஞானிகளாகின்றனர். அவர் மறைவில் இருக்கும் நாமும் அவர் உணர்வை எடுத்து நாமும் தீமை அகற்றும் தன்மை தரும். அவன் வலுவின் தன்மை கொண்டு நாம் பிறவில்லா நிலை அடையச்சும் அந்த வலுவும் பெறுகின்றன. ஆகவே ஒவ்வொருத்தரும் இன்று நாம் ஏனோ எது என்ற நிலை இருக்க வேண்டாம். இந்த இயக்கின் உண்மையின் இயக்கங்கள் எவ்வாறு என்று நமது குரு காட்சி அறுவழியில் நாம் செல்வோம். இந்த வாழ்க்கையில் பிறவில்லா நிலை அடைவோம். ஆக இங்கே வரும் நஞ்சினை வெல்லும் திறனை பெறுவோம். இந்த உடலில் இருந்த நஞ்சினை விண்ணிலை சிரித்து கரைப்போம். அருவொழி என்ற உணர்வை நமக்கு பெருக்கும் என்று பிரார்த்தித்து, அகிஷமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிசு மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவாத்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அழியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த பாப வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பூர்வ ஜென்ம வினைகளால் விளைந்த கேன்சர் பீதி இரத்த கொதிப்பு சர்க்கரை சத்து ஆஸ்மா மூல நோய் மடக்குவாதம் சரபாங்கி நோய் வாத நோய் போன்ற சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களையும் நீக்கிடும் அருசக்தி பெற்று சர்வ ரோகங்களும் சர்வ நோய்களும் நீங்கி அவர்களது வாழ்க்கையில் உடல்நலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாங்கிட அருள் வாங்கீஸ்வரா.
இன்று சில இடங்களிலே பார்த்தோம் என்றால் தீய உணர்வுகள் அதிகமாக பரவ நேர்ந்தால் ஒருவருக்கொருவர் தாக்கிடும் உணர்வுகளாக, ஏசி பேசும் உணர்வுகளாக, சண்டையிடும் உணர்வுகளாக கலவரங்களை உருவாகும் நிலைகளும் எத்தனை இடங்களில் நாம் பார்க்கின்றோம், பத்திரிகையில் படிக்கின்றோம், டிவியிலும் பார்க்கின்றோம். ஆக மனிதனால் கவரப்பட்ட அவன் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் தான் மற்றொன்றவரை தாக்க வேண்டும் என்ற உணர்வுகள் அதிக அளவில் அடர்த்தியாக அங்கே பரவும் பொழுது தன்னாலே அந்த கலவரம் வருகின்றது. ஆனால் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உணர்வில் எப்படி இயக்க சக்தியாக மாறி அங்கே கலவரத்தை உண்டு பண்ணுகின்றதோ இதை மாற்றிட நமது குருநாதர் காட்டிய அந்த அல்வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். நாங்கள் வசிக்கும் இந்த தெரு முழுவதும் படர வேண்டும், இந்த ஊர் முழுவதும் படர வேண்டும், உலகம் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த அலைகளை நாம் பரப்பினோம் என்றால் இந்த அலைகள் அங்கே சிறுக சிறுக பரவ இந்த உணர்வுகள் காற்று மண்டலத்தில் கலக்க இந்த மூச்சலைகள் மற்றவர்களுக்குள்ளும் இணையப்பட்டு அங்கே தீமை நீக்கக்கூடிய சக்தியாக இது அரும்பெரும் சக்தியாக வரும். அதற்குத்தான் இந்த தியானத்தினுடைய முடிவிலே நாம் செய்யக்கூடிய நிலைகள் அந்த மதரிசிகளின் அணுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலையும் மேகங்களிலே படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை நீர் பெய்து தாவர இனங்கள் அனைத்தும் செழித்து வளர வேண்டும், இந்த ஊரும் உலகம் அனைத்து மக்களும் நலமும் வளவேறம் பெற வேண்டும் என்று நாம் இவ்வாறு என்ன சொல்வது? ஏனென்றால் நாம் பல கோடி தாவர இனங்களை உணவாக உட்கொண்டு வந்தவர்கள்தான். இந்த மனித வாழ்க்கையில் எத்தனையோ பல தாவரங்களையும் அதில் விளையக்கூடிய சக்திகளையும் நாம் பக்குவப்படுத்தி வேக வைத்து அதனுடைய உணர்வுகள் கொண்டுதான் நாம் வெளிப்படுத்துகின்றோம் மனங்களை. அதிலிருந்து வந்த உணர்வுகள் தான் விளைந்து மனங்களாக வெளிப்படுகின்றது. இதிலே நல் உணர்வின் அலைகளாக அந்த உணவை உட்கொண்டு அந்த சக்தியிலிருந்து நாம் வெளிப்பட்டோம் என்றால் இந்த உணர்வுகள் அங்கே பாய்ந்து அங்கே நல்லதாக மாறும். ஆனால் அதற்கு மாறாக இந்த விஞ்ஞான யுகத்தில் அதாவது மகசூலை கூட்ட வேண்டும் என்று எத்தனை வகைகளில் விஷத்தின் தன்மை கொண்ட பல ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொள்ளும் மருந்துகளையும் போடப்பட போகும்போது அங்கே அழித்திடும் உணர்வு வரும்பொழுது இந்த அழித்திடும் உணர்வுகள் நமக்குள் சிறுக சிறுக அதே உணவு வழி வரப்பட போகும்போது எந்த தாவர இனங்களுக்கு நாம் வெளிப்படுத்திய உணர்வுகள் சத்துகள் அந்த மலங்களாக நல்ல மனமாக அதுக்கு கிடைந்தது செழித்து வளர்ந்ததோ அதையே மாற்றி அதையே உட்கொள்ளக்கூடிய அதாவது நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை மீண்டும் அதற்குள் பாய்ந்து அதாவது தண்டு புழு இப்படி விஷம் கொண்ட எத்தனை பூச்சிகளாக புழுக்களாக நம்முடைய கண் பார்வை நம்முடைய மூச்சிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தாவர இனங்களை அது வளர விட செய்யாதபடி விஷத்தன்மை கொண்ட தாவரங்களாக புழு பூச்சிகள் அடித்து மகசூலை குறைத்து உணவுடைய வளர்ச்சிகளையும் குறைத்து அப்படியே அதை வளர்ந்தாலும் அந்த நஞ்சு கொண்ட நிலம் நாம் இன்று கத்திரிக்காய்களை பார்க்கலாம். அதை சீராக வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே சில மருந்துகளையும் மற்ற உரங்களையும் போட்டுக்கொண்டே வருவார்கள். பின்னாட்டில் அது விளைந்து இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டாலே நாம் தெரியும் இது மருந்து போட்ட கத்திரிக்காய் என்று நம்மால் எளிதாக சொல்ல முடியும். அதை வேக வைத்தாலும் கூட அந்த கத்திரிக்காயை சுவைத்தால் அந்த மனம் வரும். இதுபோன்றுதான் அந்த பயிரினங்களை படக்கூடிய அந்த புழுக்களை கொள்வதற்காக என்று நாம் செயல்படுத்தக்கூடிய செயற்கையினுடைய நிலைவுகள் இத்தகைய மாற்றங்களுக்கு காரணமாகின்றது. கடைசியில் மனிதனுக்கு உணவு இல்லாது அமைக்கக்கூடிய எத்தனை கடுமையான நிலைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இன்று நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் தெற்கிலே தோண்டிய அதாவது அந்த காவியங்களில் காட்டப்பட்ட நிலைகள் இந்த பூமியுடைய நிலைகளை சமப்படுத்த சிவன் ரகசியனை கூப்பிட்டு நீ தெற்கிலே செல் அங்கே நின்று இதை சமப்படுத்தி என்று கட்டளை இட்டது போன்று தெற்கிலே தோன்றக்கூடிய இந்த உணர்வுகள் தான் மீண்டும் இது கலந்தெழுந்து நாம் கூட்டு தியானங்கள் மூலமாகவும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அருள் உணர்வுகளை நாம் நமக்குள் பெருக்கி அனைவரும் சேர்ந்து ஏகோபித்த நிலையில் அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரலி இந்த பூமி முழுவதும் படர வேண்டும், மேகங்கள் கூட வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று அந்த அருமையான தாவர இனங்களாக விளைய வேண்டும் உருவாக வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நாம் செயல்படுத்தி இந்த அலைகளை நாம் பரப்பினோம் என்றால் இந்த உணர்வு கலந்த மழை நீராக பெய்யப்படப்போகும்போது இங்கே நீர் வளமும் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. அந்த நீர் மூலமாக சத்து எடுக்கக்கூடிய தாவர இனங்களுக்கும் நல்ல உரமாக நல்ல சக்திகளாக போய் சேர்கின்றது. ஆனால் அது விளைய அது வளர மீண்டும் இந்த காற்றில் வரக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாவரங்களாக வருகின்றது. அது அது மட்டுமல்ல இதுபோன்று நம்முடன் அதாவது குழந்தையிலே குழந்தை அதாவது நம்முடைய கற்பமான நிலைகள் குடும்பத்திலே இருந்தால் என்றால் அந்த கருவில வளரக்கூடிய குழந்தைகள் நம்மால் இதை சரியாக எடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அந்த 10 மாதமும் அந்த கருவிட்ட தாயை எண்ணி அவர்களையும் இதை போன்று தியானிக்க செய்து கருவில் வளரக்கூடிய குழந்தை தெய்வீக குழந்தையாக ஞானியாக அகசியனை போன்று சக்தி பெற்றவனாக இது வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று அந்த உணர்வுகளை நாம் அந்த குழந்தைக்குள் அது சிறுக சிறுக சிறுகேற்றப்பட போகும்போது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை எப்படி அதுக்குள் இட்டு அந்த விஷத்தினுடைய தாக்கங்கள் பின்னாட்டில் அந்த புழுக்களே பூச்சிகளே கடுமையாக நஞ்சு கொண்டதாக மாறுகின்றதோ பின் அதே நிலைகள் இந்த மகசூலை கிடைக்கின்ற இதே போன்றுதான் இந்த கருவிலே உருவாக்கக்கூடிய இந்த குழந்தைகளை கருவிலேயே துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை இணைத்தால் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தியை பெறச் செய்தால் அவன் பிறந்த பின் அவன் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அந்த மூச்சலைகள் நமக்கும் நல்லதாகின்றது. நமக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி எளிதாக பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்றது. இந்த காற்று மண்டலத்துக்கும் நல்ல சக்தியாக படைகின்றது. அவன் இந்த குடும்பத்தை காக்கக்கூடியவனாக உலகை காத்துக்கூடியவனாக வளர்வான். அவை எத்தன் மகரிஷியில் உலகம் என்று புன்னார் காட்டிய வழியில் இதுபோன்ற அமைப்புகளை நாம் உருவாக்கி அது ராம ராஜ்யமாக நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய செயல் நம்முடைய மூச்சு நம்முடைய பார்வை அனைத்துமே உலக மக்களுக்கும் சரி நமக்கும் சரி அமைதிப்படுத்தக்கூடிய சக்தியாக மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக இந்த பூமியை காத்திலும் அரும்பெரும் சக்தியாக நாம் செயல்பட வேண்டும். புன்னார் காட்டிய வழியில் இந்த நன்மைகள் பல செய்ய துணிவ வேண்டும் என்று இந்த காற்று மண்டலத்தில் இந்த நிலைகளை மாற்றி நாம் பரிசுத்த நிலையில் வளர வேண்டிய முக்கியத்துவத்தை கூட்டாக சேர்ந்து செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் அதற்குண்டான ஊக்கங்களையும் கூறினதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
அதாவது இப்ப நாம எப்படி ஒரு மனிதர்களால் விளைந்த தீய உணர்வுகளை பரப்பப்படும் போது அவ்வூரே பல கலவரங்களுக்கு அடிமையாகின்றது. இதே போல நாம் துருணாதர் காட்டிய அறவழியில் துரு நட்சத்திரத்தின் பேரவளை நமக்குள் பெற்று நாம் சொல்லும் உணர்வு செடிகளைக் கொண்டு நீங்கள் நுகர்ந்து உங்கள் உடலில் இரத்த நாணங்களில் அனைவரிடையே உணரும் வலுகொண்டதாக ஒன்றுபட்ட நிலையில் கல்யாண ராமா என்று சொல்வார். எண்ணங்கள் ஒன்றுபட்டு உணவின் தன்மை நமக்குள் அந்த பேரவளை பெறும் அணுக்களாக நம் உடலை உருவாக்குகின்றோம். இதே உணர்வின் தன்மை காற்று மண்டலத்திலும் பரவுகின்றது. நாம் எப்போதெல்லாம் எண்ணுகின்றமோ அனைவரும் விட்ட இந்த உணர்வுடைய அவ்வப்போது நமக்குள் வலுகூட்டியதாக மாறி நமக்குள் தீமை என்ற நிலையும் மாற்றி நாம் திரவிலா நிலை அடைய இது உதவும். ஆகவே நாமிலும் மூச்சலைகள் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய வேண்டும் என்றும் ஊரும் உலகமும் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வுகள் அனைத்தும் மழை நீருடன் கலந்து தாவர இனங்களில் படும்போது தீய உணர்வுகளை மாற்றி நல்ல உணர்வுகளின் அணுக்களை உருவாக்கி அதன் மூலம் தாவர இனங்களுக்கு உரமாக மாறி நல்ல செயலாக மாறும். ஆகவே இன்று நாம் விஞ்ஞான அறிவு கொண்டு பார்க்கிறோம். பணம் ஓலைகளில் அது தென்ன ஓலைகளை இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் அதாவது அது நோய் வருகின்றது, குல நோய் என்ற நிலைகள். ஆனால் அந்த நோயை மாற்றுவதற்காக அதுக்கென்று கரும் முட்டைகளை தயார் செய்துள்ளார். அந்த முட்டைகள் அந்த ஓலைகளில் பட்டத்தில் இதை கருவடைந்து அது அணுக்களாக மாறுகின்றது. அணுக்களாக மாறும்போது எந்த கருக்கள் ஆச்சோ அந்த ஓலையில் அது புழுக்களை இது தின்று இதன் மலம் பெற்று அதுவும் அழிகின்றது, இதுவும் அழிகின்றது. தென்னை கருக்கள் ஓலைகள் அது சீராகி அதன் நல்வழி நடத்துகின்றது. இதை போலதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீமையின் உணர்வுகள் எதையும் உணவாக உட்கொண்டோமோ நம் மூச்சும் பேச்சும் தாவர இனங்கள் படப்பட்டு அதுவே விஷ கிருமிகளாக மாறி நம் உணவாக உட்கொள்ளும் உணவினை அது தீமையை அழிக்க செய்கிறது. விஷம் கொண்டு தாக்கி அது உணவை நாம் உட்கொள்ள எண்ணினாலும் இந்த விஷங்கள் அனைத்தும் தண்டு வழி சென்று அடுத்துள்ள அந்த பயிரினங்கள் கருவழியில் அது விளைந்து விடுகின்றது. கத்திரிக்காயோ நெல்லோ அல்லது சோளமோ இவை அனைத்தும் அதனுடன் சென்று விஷப்பயிராக மாற்றுகின்றது. சுவையும் மாறி விடுகின்றது. இன்று சில கத்திரிக்காயில பார்க்கலாம் ஆனந்தத்திலிருந்து அடிச்சுட்டு வரணும். இந்த மருந்து அடிப்பதனால் இந்த கத்திரிக்காயை கசந்து போகும். இதுக்கெல்லாம் விஷத்தின் தன்மை அதிகமாக உறிஞ்ச நேர்ந்தால் அதே விஷயத்தை நாம் உணவாக உட்கொண்டால் நம் உடலுக்குள் அந்த விஷயத்தின் தன்மை பெருகி நல்ல அணுக்களை மாய்த்து விடுகின்றது. ஆனால் அருண் ஞானிகள் கூட்டிய அறுவழிய மேக கூட்டத்தில் இந்த உணர்வின் தன்மை அதன் மலத்தை எழும்போது தீய அணுக்கள் இதை உட்கொண்டால் அது மடிகின்றது. இதன் நல்ல அணுக்களின் மலங்கள் அது தாவர இனத்தை சத்தாக வளர்க்கின்றது. நீங்கள் இன்னும் வைக்கும் உணர்வுகள் பொய் அல்ல, மெய். இந்த உணர்வினை நீங்கள் பரப்பும் உலக காற்று மண்டலத்தை மாற்றும் உலக மக்களை தெளிவாக்குங்கள். அருண் ஞானி உணர்வை உங்களுக்குள் பெருக்குங்கள். உலக இருளை மாற்ற உங்கள் உணர்வுகளை பரப்புங்கள். நஞ்சென்ற நிலையை அகற்றுங்கள். விஞ்ஞான அறிவில் வந்த அசுர உணர்வுகளை மாற்றுங்கள். நீங்கள் ஞானிகளை உங்கள் குடும்பத்தில் கருவில் நிலைகளையே வளருங்கள். அவர்கள் வளர வளர இருளை அகற்றிடும் அருண் ஞானிகளை உருவாக்குங்கள். ஆக பல கோடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னான அந்த உணர்வே இன்று தென்னாட்டுடையனை சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இருவா போற்றியிருந்து தென்னாட்டில் தோன்றிய உணர்வின் தன்மைதான் மீண்டும் தெற்கில் போ என்று அந்த சிவன் சொன்னது போல தெற்கில் இருந்துதான் உணர்வின் தன்மை இந்த உலகையை மாற்றும் சக்தி வருகின்றது. இன்று நம்மால் முடியவில்லை என்றால் நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தில் நிலை கொண்டு கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு அருஞானம் உருவாக வேண்டும் என்றும் உலக இருளை அகற்றும் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்றால் அவனுக்குள் விளைந்தது எப்படி அந்த திருஞான சம்பந்த பெற்றாரோ அதே சமயத்தில் இங்கே அந்த அகசியம் தன் தாய் தாய் கருவிலை பெற்றாரோ அந்த உணர்வின் தன்மை நாம் பரப்பப்படும் போது அந்த கருவிலி வளரும் குழந்தை பெரும் ஞானியாக ஆகின்றான். அவன் உணர்வு உலகை மாற்றும் தன்மை விழுந்து தயவு செய்து நம்மளால் முடியவில்லை என்றால் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து கருத்தன்மை அடைந்த பின் குடும்பத்தால் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த கருவில் வளரும் குழந்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலின் பெறும் அனைத்து மகரிஷன் உணர்வு அது பெற வேண்டும். அவன் ஞானியாக வேண்டும். உலகை காற்றும் அருஞானி ஆக வேண்டும் என்று சொல்லிப்பான். அவன் பிறப்பிலேயே தெரிந்து கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள சாப வினைகள் தீய வினைகள் அகழ்கின்றது. உங்கள் பேச்சும் மூச்சும் விவசாயத்தை தடுக்க செய்கின்றது. உங்கள் எண்ணமே வலுகொண்டது என்ன அதாவது ஓரளவுக்கு தொழிலையும் நன்மலை நல்வழியில் உருவாக்குகின்றது என்பதை நீங்கள் உணரலாம். ஆக எந்த குழந்தை எதனலை வருகின்றதோ நாம் கருவில் இருக்கும்போது சாப வினைகள் விட்டதோ மற்றதை நாம் நிறந்து தாய் நுகர்ந்தால் அது உணரும்படி அந்த குழந்தைக்கு உருமாறுகின்றது. அதன் வழி எண்ணி நாம் எண்ணல்களை அடித்து செல்வம் இருந்தாலும் தாக்க முடியாத நிலையில் தேவையின் உணர்வு தான் வளர்க்கின்றோம். ஆகவே அறிஞானியை காட்டி அறுவழி இதை செய்து நம்மால் முடியவில்லை பல உணர்வுகள் கருவிலை உருவாக்கும் அந்த அருளை பெருக்குங்கள், இருளை அகற்றுங்கள், உலகை காத்தடுங்கள், ஆக ஞானிகளை உருவாக்கும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். அறுவழி வாழ்வோம், மகிழ்ச்சி அல்வட்டத்தில் வாழ்வோம், மெய்ப்பொருளை காண்போம், என்றும் கருவில்லா நிலை அடைவோம் என்று உறுதி பெற்று இந்த வாழ்க்கையை வழி நடத்துவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன்.
அகசியனை போன்ற நஞ்சை வெண்டிடம் அருளியான குழந்தைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், நம் உடலிலும் அத்தகைய ஆற்றலை எவ்வாறு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அந்த அகஸ்தியன் வெளிப்படுத்திய அவனுடைய தத்துவங்களை, அந்த உணர்வுகளை சொல்லி நமக்கு குருநாதர் இதில் பதிவாக்குகின்றார்கள். அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பல பலிபீடங்களை உருவாக்கி அதன் மூலமாக மந்திர தந்திரங்களை செய்து மற்ற உயிரினங்களையும் சரி மனிதர்களையும் சரி பலி கொடுத்து அதன் மூலமாகத்தான் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பேருண்மைகளை மாற்றி அமைத்து ஆண்டவன் என்றும் கடவுள் என்றும் சரணாகதி தத்துவமாக இந்த மந்திரங்களை சொல்லி இதையெல்லாம் செய்தால் அவன் பார்த்துக் கொள்வான் என்று இப்படி ஆண்டவனுக்காக வேண்டி பலிகளை கொடுப்பதும் ஒன்றுமறியாத சாதுவாக இருக்கக்கூடிய மிருகங்களை பலியிடக்கூடிய நிலையிலும் அறக்க உணர்வு கொண்டு வளர்க்கப்பட்டதுதான் இன்றும் சில இனங்களில் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய சாஸ்திரங்கள் அவர்கள் தெய்வத்தை வணங்கினாலும் இந்த பலி கொடுக்காது அவர்கள் எதையும் செயல்படுத்தவில்லை. இப்படி மனிதனுக்குள் இந்த அறக்க உணர்வுகளையும் அசுர குணங்களாக வளர்ந்து வளர்ந்து மனிதன் போக வேண்டிய பாதையை அடைபடக்கூடிய நிலைகளாக வந்துவிட்டது. அதெல்லாம் குருநாதர் நேரடியாக காண்பித்து ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அந்த அகஸ்தியன் எப்படி அந்த தாய்கள் அந்த சக்தியை பெற்றான், இன்று சமீப காலங்களில் உருவான அந்த திருஞான சம்பந்தர் என்பவர் அவருக்கு அந்த சக்தி எப்படி கிடைத்தது என்பதையும் இதில் குருநாதர் நேரடியாக காட்டுகின்றார். என்றால் சீர்காழியிலே அவர் தோண்டியவர், ஆனால் அவருடைய தாய் இருந்த இருக்கோ அவர் வெகு காலமாக குழந்தை இல்லாது அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். தவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த சீர்காழியில் அந்த சிவனுடைய ஆலயத்தில் அவள் சுற்றி வரும்பொழுது அங்கு பல கதா காலட்சேபங்களும் எத்தனையோ எத்தனை தெய்வீக அந்த உணர்வுகளை பற்றியும் அவர் கலந்து பேசப்பட போகும்போது அதை இந்த தாய் உற்று நோக்குகின்றது. அந்த குழந்தை வேண்டுமென்ற இயக்க உணர்விலேயே அந்த சிவனை பற்றிய அவருடைய வல்லமைகளை சொல்லப்பட போகும்போது அதையெல்லாம் உற்று நோக்கி இதுபோன்று உனக்கு எனக்கு சக்தி வாய்ந்த குழந்தையாக இது உருப்பெற வேண்டும் என்று அங்கு என்னென்ன உணர்வுகளை சுட்டி காட்டினார்களோ அதையெல்லாம் பதிவாக்குகின்றது. அதாவது நீலகண்டா என்று சொல்லுகின்றார். நீலகண்டா என்றால் இந்த சிவனுடைய இயக்கங்களை அவர்கள் சொன்னாலும் நீலகண்டா என்று சொல்லப்பட போகும்போது கண்ணுக்கு புலப்படக்கூடிய முடியாத பொருள்கள் தான் ஆவி என்று சொல்லுகின்றோம். அதுதான் சக்தி. அந்த சக்தியாக இருந்தாலும் அது உறையப்பட போகும்போது சிவமாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய பொருளாக மாறுகின்றது. அது ஆவியாக இருப்பது உறைகின்றது, சிவமாக மாறுகின்றது. ஆனாலும் இந்த பூமி ஆரம்பத்திலே இது சிறு சிறு அணுக்களாக அது இணைந்துதான் மிகப்பெரிய மலை போன்று பூமியாக உருவான. இது வியாசகர் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து கடைந்ததில் உருவானதான் இத்தகைய பூமி என்று அவரவர்கள் விழுங்கிய நிலையில் கொப்ப ரூபங்கள் பெற்றார் என்று அவருடைய தத்துவங்கள் அதை சொன்னார். சிறுக சிறுக அணுக்களாக அது வளர்ந்து வளர்ந்தான் இவ்வளவு பெரிய பூமியாக உருப்பெற்றது. ஆக நாம் வட துருவம் என்று சொல்லுகின்றமே இந்த வழியில்தான் இந்த பூமி வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகளை நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவி என்று சொல்லுகின்றோம், காற்று என்று சொல்கிறோம். அதைத்தான் அது கவர்கின்றது. கவர்ந்த நிலைகள் அது அங்கே உரைய செய்கின்றது. அங்கு உரையப்பட போகும்போது விஷத்தின் தன்மைகளாக வழிகட்டப்படுகின்றது. ஏன்னா அது அப்படியே நேரடியாக உணர்ந்தால் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய தாவர இனங்களுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி அப்படி விஷத்தினுடைய தன்மைகள் அதனுடைய செயலை இழந்துவிடும் என்பதற்காக அதை வடிகட்டி அதை தேக்கி வைத்து சிறுக சிறுக அது கவர்ந்த விண்ணினுடைய ஆற்றலை அதாவது கடல்களாக நீர்களாக பெறி காற்று மூலமாக சிறுக சிறு எல்லா அணுக்களுக்கும் அது எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படும் போது தாவரங்களுக்கு கொடுக்கப்பட போகும்போது அது வளர்ச்சியினுடைய பருவமாக வருகிறது. இதைத்தான் சிவன் ஆழகால விஷத்தை தான் உண்டு அனைவரையும் ரட்சித்தான் அனைவரையும் காத்தான் என்று காவியங்களை கொடுக்கப்பட போகும்போது இந்த தாய் அதாவது திருஞான சம்பந்தருடைய தாய் என்று சொல்லியிருந்தமே அவர்கள் தன்னுடைய குழந்தையும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக வர வேண்டும், அந்த சிவன் எப்படி மக்களை காத்தானோ நஞ்சை அவன் தனக்குள் அடக்கி கொண்டானோ அதாவது கழுத்து என்று சொல்லி அதை நிறுத்தி கொண்டான் என்று சொல்வது கொண்டு இந்த பூமி துருவ பகுதியில தான் நிறுத்திக் கொள்கின்றது, உள்ளே விடுவதில்லை. இது போன்ற உணர்வுகளை அது சுவாசித்து சுவாசித்து தான் அது ரத்தத்தின் வழி அந்த குழந்தை ஒன்று நின்று 90 நாட்கள் இதை ஆலய தரிசனம் என்று சுரண்டு வரப்பட போகும்போது அது ஒவ்வொரு உணர்வுகளையும் சிவனும் விநாயகன் என்றும் அவருடைய குழந்தை என்றும் அவருடைய பூர்வாங்களை அவருடைய சரித்திரங்களை அவர்கள் கதாக்காலங்களாக செயல்பட போகும்போது இதெல்லாம் உற்று நோக்கி பதிவான நிலைகள் கொண்டுதான் அதனுடைய உடலிலே இந்த உணர்வுகள் கருவாகின்றது, அது ரத்தமாக மாறுகின்றது. இன்று பார்க்கலாம் எத்தனை பேர் அதாவது கணவன் மனைவியாக வாழ்வோர் எங்களுக்கு குழந்தை இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். விஞ்ஞான முறைப்படி ஒரு என்ன செய்யணும், குளோனிங் முறைப்படி நாங்கள் வெளியிலே அதை உருவாக்கி அந்த தாயுடைய கருவிலே இணைத்து அதை மீண்டும் வளர்க்க செய்கிறோம் என்றெல்லாம் செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த கரு உருவாததுக்கு காரணம் என்ன? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் வாழ்ந்த காலத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் தற்கொலை செய்து கொண்டதோ, அகால மரணம் அடைந்ததோ, அல்லது இதுபோன்று கடுமையான சித்திரவதைக்குள்ளாகியோ உடலை விட்டு பெரிய நேரக்கூடிய அந்த உடலை அவர் கவர்ந்திருந்தால், அந்த அணுக்கள் இவர் உடலிலே விந்துகளிலோ அல்லது கரு முட்டையிலோ இது இணையப்பட்டிருந்தால், இவர்கள் சேர்ந்து இணைந்து அது போன்ற நிலைகள் குழந்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும், அது கரு உருவாகும் போதே இந்த ஆன்மாக்களுடைய இயக்கங்கள் அந்த மனங்கள் பட்டு அந்த சத்துகள் இணையப்பட போகும்போது அது கரைத்துக் கொண்டே இருக்கும். அது இது போன்ற நிலைகளால் தான் அங்கே கரு ஊராத நிலைகள் வருகின்றதே தவிர, அது இயல்பாக அனைவருக்கும் இந்த சக்தி உண்டு. ஆனால் இது போன்றுதான் நமது குருநாதர் காட்டிய வழி, மகாமகரிஷி ஈஸ்வராய குரு அவர் காட்டிய வழி, அந்த உயிரான நிலைகள் கொண்டு இயங்கி கணவனும் மனைவியும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை சேமித்து, இந்த உணர்வு என் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், இந்த சக்தி துருவ நட்சத்திர சக்தி என் கணவருக்கு கிடைக்க வேண்டும் என்று எவரொருவர் இந்த உயிரான நிலைகள் கொண்டு எண்ணி இந்த குழந்தை உருவாக வேண்டும், இந்த ஞான குழந்தையாக உருவாக வேண்டும் என்று எண்ணி எடுத்தால், இந்த உணர்வு உயிரால் நுகரப்பட்டு அந்த கருவிலோ விந்திலோ இந்த உணர்வுகளை இணைந்து அங்கே புது உணர்வுகளாக விளைந்து அணுக்களாக விளைந்த பெண் அங்கே நிச்சயம் இது குழந்தை உருவாக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. இதுபோன்று எத்தனை பேர் குழந்தை எல்லாரும் வந்து இந்த உணர்வை சுவாசித்து குழந்தையும் பெற்றிருக்கின்றார் என்று ஒரு இதையும் தெளிவாக்கி, ஆக இப்படிப்பட்ட உணர்வு கொண்டுதான் அந்த குழந்தை இல்லாத அந்த தம்பதியினர் குழந்தை வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதற்குள் இந்த உணர்வு கருவாகி இரத்தத்திலே கலந்து அது விளைந்த பின்தான் அது குழந்தையாக பிறந்து அந்த ஒன்றிலிருந்து 48 நாட்கள் ஆலய தரிசனம் என்று அந்த குழந்தையை கூட்டி வரும்போது அது எந்தெந்த உணர்வுகளை எல்லாம் தாய் சுவாசித்ததோ கலந்ததோ பதிவாக்கியதோ அந்த உணர்வு சிவனை பார்த்ததும் விநாயகனை பார்த்து அது தாவி அதை போய் பிடிக்க வேண்டும் என்று அந்த குழந்தை ஆர்வத்துடன் செல்கின்றது. அதே சமயத்தில் இந்த குழந்தையினுடைய பார்வை ஒரு நோயாளியின் மீதோ நஞ்சு கொண்டவர் மீதோ பட்டால் அவர்கள் நஞ்சுகள் அகழ்கின்றது, அவர் நோய் நீங்குகின்றது. இப்படியெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள் நாம் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதன் அதன் நிலைகள் கலந்து கொண்ட பின் வீரியத்தன்மைகள் எப்படியெல்லாம் விளைச்சலாகின்றது வளர்ந்து வருகின்றது. இது போன்ற நாம் அந்த குழந்தை இல்லாதவர் என்று சொன்னாலும் அவருடைய பார்வையில் நஞ்சு நீக்கக்கூடிய அந்த தெருங்கான சம்பந்தராக எப்படி உருவானோ, இதே போன்ற அகசியன் அவனுக்கும் என்று கடவுள் எதுவும் சரியாக தனியாக எந்த சக்தியும் கொடுக்கப்படவில்லை. அவனும் தாய் கருவிலே சந்தர்ப்பத்தால் அவர் மற்ற நிலையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வை சுவாசித்து அதன் உணர்வு விளைந்து அது கருவாக உருவான அந்த அகசியன் உடலில் இணைந்து அந்த அணுக்கள் விளைந்த பின்புதான் அவன் குழந்தையாக பிறந்த பின்பு அவன் இவ்வளவு சர்வ வல்லமை கொண்ட ஞானியாக மாறுகின்றான். இது போன்ற நிலைகளைத்தான் நமது குருநாதர் தெல்ல தெளிவாக உணர்த்தி இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நான் இந்த நஞ்சு கொண்ட உலகமாக காற்று மண்டலம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த அணுக்களை அந்த நஞ்சை வென்றிடும் அந்த கருவாக உருவான அந்த அரும்பெரும் சக்திகள் எப்படி அந்த தெய்வீக குழந்தைகளாக ஞான குழந்தைகளாக அந்த ஞானிகள் அவர்கள் எப்படி உருவாக்கினார்களோ உருவானார்களோ அதே சக்தியை நாம் கருவில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களுக்கு உணவாக கொடுத்து ஞானிகளை உருவாக்க வேண்டும். அந்த ஞானத்தினுடைய வழித்தொடராக நாம் வளர்ந்து குருநாதர் காட்டிய வழி இந்த உலக மாற்றத்தை நாம் ஒளியின் தன்மையாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக மெய் உலகமாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த நஞ்சிகளை ஒடுக்கி நஞ்சி ஒளியாக மாற்றக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் பெருக்கி இந்த காட்டு மண்டலத்தினை பெருகச் செய்து அது போன்ற ஞானிகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை தான் குருநாதிலே நமக்கு அந்த ஆசியாக கொடுத்து அருள் உணர்வுகளாக காட்டி அந்த ஞான குலத்தினை வளர்க்க வேண்டிய உணர்வுகளை தெளிவாக உணர்த்துகின்றார்கள்.
மதம்தான் அவருக்கு கடவுள் என்று மதம் காட்டியதான் கடவுள் என்கிற மனிதன் உயிர் கடவுள் என்ற நிலையும் உடல் கோயில் என்று நல்லது நமது ஞானிகள் கூறிய கூற்று. நீ அதை மதிய எப்படி? அகசியன் கூறியது உயிர் எதையெல்லாம் உருவாக்குகின்றது, எதை நெண்ணுகின்றோமோ அதைதான் உருவாக்குகின்றது. ஆக நாம் ஒருவர் உயர வேண்டும் என்றால் என் உயிர் உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு என்னை உயர்த்துகின்றது, கீர்ப்பன் உணர்வையும் உயர்த்துகின்றது. நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவம் என தப்ப மதம் இனங்களில் பேசுறது யாரும் தவறாக நினைக்கிறது. இது இயற்கை நிலைகள் எப்படி இருக்கிறது என்ற நிலையை உண்மை உணர்ந்து பாருங்கள். இதை போன்று இப்படி பலிபீடங்களை கொடுத்ததான் ஆண்டவனை நிறைவேற்றி இங்கே உணர்ந்தாங்க. அதே சமயத்தில் இதுல சீர்காழியில் எடுத்துக்கொண்டா சிவன் நீலகண்டான் அவன் விஷயத்தை விழுங்கி கருத்துல வைத்திருக்கான். அவனுடைய தத்துவத்தை சிலர் சொல்வார். அப்ப கோயில்கள் இருக்கும்போது சிவனின் தத்துவத்தை சொல்லுகின்றன. அது வந்து நீலகண்டன் என்றால் அதனுடைய உணர்வு நம் பூமி சுத்தப்படும் போது துருவ பகுதியிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை அடக்கி வைத்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த பூமியை உருவாக்குகிறது என்ற நிலை கொண்டு நீலகண்டான் என்ற சிவனை, அதாவது தான் காற்றிலிருந்து நிறுத்து உறையும் இடம் சிவம், காத்தா இருக்கிறது ஆகிய தெரியவில்லை, அதெல்லாம் உறங்கி இந்த உடலாகும் போது பூமியாகுது சிவம், சக்தி சிவமாகுது என்ற நிலையை கொண்டான். அதனை நுகர்ந்த உணவின் சக்திக்குள் எதனுடைய உணர்வுகளாகவோ அந்த உடலுக்கு எப்படி மாறுகிறது என்று கொடுக்கிறோம். ஆக அவனை வணங்கப்படும்போது என்ன செய்து நமது பூமி கவர்ந்த உணர்வுகள் தாவர இனங்களை உருவாக்குகின்றது. அதிலிருந்து ஏற்படுத்தும் சக்தி உணர்வு ஒரு உயிரணு நுகர்ந்தான் அந்த உணர்வுக்கொப்ப உடலாக மாற்றுகின்றது, அதன் குணத்தின் தன்மை அடைகின்றது என்பதுதான் இங்கே தெளிவாக. இது அகசினால் கண்டு உணர்ந்த உணர்வு. ஆனால் இதை வியாசகர் நீரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசகி என்ற பாம்பை கயிறு வைத்தார். அணுக்களா சேர்த்து நம்ம பூமி உண்டானது. வாசகி தான் சுவாசித்த விஷயத்தின் இயக்கம் தான். அதை பாம்பை கயிறா வைத்து பார்க்க நிலை கடைந்தான். விஷத்தாக்கப்பட்டு அதன் நிலையில் சுழைச்சான். அந்த விஷத்தின் இயக்கமே நம் பூமியின் இயக்கம். விஷத்தின் இயக்கமே ஒரு செடியின் இயக்கம். ஒரு விஷத்தின் இயக்கமே கல்வியின் இயக்கம். ஒரு விஷத்தின் நிலையே எல்லாவற்றும் இந்த விஷமியை கலந்துணர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப மனத்தை வெளிப்படுத்தும் அது இயக்கப்படுது என்று தெளிவாக்கிறார். இப்படி ஒரு சீர்காழி இல்லை, தனக்கு குழந்தை இல்லை என்ற நிலையில் வந்தவனே இதை போல அந்த நீலகண்டனின் கதைகளை சொல்றாங்க. அப்ப இது இதெல்லாம் அந்த நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறோம் அவனுடைய பிள்ளை விநாயகன் இந்த தத்துவத்தை எல்லாம் சொல்றான். அந்த தத்துவத்தை சொல்லும் போது தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு என்னென்ன எனக்கு குழந்தை வேணுங்கிற தத்துவ கதைகளை கேடுறான். அப்ப அவனுக்காக வேண்டி இந்தந்த விணர் வந்து எனக்கு குழந்தை வேணும் என்று விரதம். அந்த புத்திர பாக்கியம் என்று விரதம் என்றால் அதுவே நினைப்பது. அந்த விரதத்தின் தன்மை கொண்டு அவனுக்கு படைப்பது. இந்த உணர்வின் தன்மை தனக்கு வளர்ப்பது. அதன் உணர்வுண்டுதான் கருவ வளர்ச்சி. தனக்கு குழந்தை இல்லைங்கிற போது இவர்கள் வாழ்க்கையில் ஆக பரிவுடன் கேட்டு நேர்ந்த உணர்வுகளை ஒரு தற்கொலையானதோ அல்லது அகால மரணம் அடைந்ததோ இவர்கள் ரெண்டு பேரில் இவர் கவர்ந்திருந்தான் அல்லது இவர்கள் கருவில் இருக்கும்போது அந்த தாய் நுகர்ந்திருந்தான் செறிவுறும் உணர்வுகளை கருவுறும் உணர்வின் தன்மை அணுக்கள் திருப்பியை காட்டி ஒன்றாக்கார். இன்றைக்கும் பாருங்க சில பேர் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த டாக்டர் குருவான முறையத்தில் குழந்தை வளர்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் இயற்கையின் உங்க எண்ணத்தை குறித்து அருள் உணர்வின் தன்மை கணவன் மனைவியும் அந்த குருவ நட்சத்திரத்தின் பேரவை பெற வேண்டும், மனைவிக்கு கிடைக்க வேண்டும், மனைவி கணவன் படி ரெண்டு பேர் என்று உருவாகுதா இல்லையான்னு பாருங்க. நம்பிக்கையோட இருக்கும் அப்படி இத்தனை பேர் குழந்தை பிறந்தது. அதுதான் ஞானிகளாக எதிர்காலத்துல உலகில் வரக்கூடிய அணு விஷயத்தில் எடுக்க போகும்போதும் இன்னைக்கு விஞ்ஞானவர்கள் காற்று மண்டலத்தில் இருக்கிற விஷயத்தை இந்த நீட்டக்கூடிய சக்தி இந்த தியானத்தில் அந்த குடும்பத்தில் விளைந்த அந்த குழந்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் பெரிய ஞானிகளாகிறாங்க. நம்ம நாட்டையும் உலகையும் காக்கக்கூடிய பெரும் தத்துவ ஞானிகளாகிறாங்க. என்ன பார்க்கலாம் இந்த 14 வருஷத்துக்குள் நடக்கக்கூடிய விந்தைகளை நீங்க பார்க்கலாம், குழந்தைகளுடைய அற்புதங்களை பார்க்கலாம். இதே மாதிரி ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஞானிகள் கூறிய உணவின் தன்மை சொல்ல நட்சத்திரத்தை உணர்வை கவர்ந்தான். அவன் எப்படி விஷத்தின் தன்மை ஆற்றினாலும் மாற்றினாலும் இதே உணர்வு கருவிலே வருகின்றது. இப்ப இயேசு கிறிஸ்து கருவில் இருக்கப்படும் பல மாயாஜாலங்கள் இதெல்லாம் என் குழந்தைக்கு உருவாங்க நினைச்சது அதே உணர்வு இங்க மாயாஜாலம் தெரியாது. அவன் உணர்வுகள் ஆனது அந்த உணர்வுலாம் தன்னிச்சையாக வரும். தன்மையோட தாய் கருவிலை வரையும்போது வந்தது நல்ல சிந்தனை பண்ணி பாரு. அதே சமயத்தில் இங்கே சீர்காழி இருந்த அந்த தாய் இருந்து குழந்தை வேண்டும் என்று எண்ணும் போது அந்த கதைகளை சொல்வாங்க. இதையெல்லாம் கேட்டு இருந்தாங்க. இந்த உணர்வெல்லாம் நுகர்ந்து கருவிலே உருவாகுது. உருவானப்பும் சிறுநீர் கதையும் பூமியின் இயக்கமும் உணர்வின் நிலையும் அங்க சொல்லுறாங்க. இந்த விஷயத்தை முறுக்கி மாற்றம் சில நினைச்சுதான் கழுத்துல விஷயத்தை வச்சு எல்லாருக்கும் நினைச்சு. அப்போ இவங்க என்ன நினைக்க என் குழந்தை விஷயத்தை ஆயிடுச்சு விஷயத்தை போக்கக்கூடிய சக்தி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தாயின் எண்ணங்கள் தான் இங்க கருவில் உருவாகும். அப்ப எந்த சிறையை பார்த்து எந்த கதாச்சாரச்சாமல் செய்ததோ கருவுற்று பிறந்த பிற்பாடு 48 நாள் கழிச்சு குழந்தை எடுத்து வரும்போது இந்த தாய் எந்த விநாயகரை பார்த்ததோ எந்த சிவனை பார்த்ததோ தாய் கட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கு சிரிக்குது அதனுடைய நிறைவு வரும். ஆனால் அப்படி வந்தாலும் அந்த குழந்தை ஒரு நோயாளி பார்த்தா நோய் ஒழிப்பு, ஏன்னா உடல்ல விஷம், இந்த விஷத்தை நீக்கும் சக்தி அவன் நான் விஷத்தை போக்கினான். இதே மாதிரி ஒரு பாம்பு விஷம் தீண்டிச்சுன்னா பையன் காலில் பார்த்தா போற விஷயம் இறங்கி அவன் பழச்சுக்கிறான். இப்ப விஷத்தின் தன்மை முடிவெடுக்கும் முன் என் பையன் கண்ணிலே பட்டா அந்த விஷத்தின் தன்மை இயக்க போகும்போது உயிருடன் சேர்த்து விஷத்தின் தன்மை அதிகமாயிட்டால் இதை அனைத்தும் இயக்கப்பட்டு விஷமாக மாறிவிடும். அந்த விஷமாக மாறிவிட்டால் இந்த உயிர் வெளிவந்தப்பன் பாம்பின் உடலை விஷத்தை சேர்த்து விஷத்தின் தன்மை பாய்ச்சி விஷத்தால் தான் கரைச்சி சாப்பிடும் தன்மை. இதெல்லாம் குருநாதர் தெளிவா காட்டார். காடு மேடெல்லாம் அலையச்சது, இயற்கைகள் எப்படி இயங்குகிறது, அதுல இருந்து மனிதன் எப்படி நீடுறது.